அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் என்னான அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம். மறுவிளங்கு குழல் வெள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழந்தை. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமரமுதி, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி. அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 டிசம்பர் மாதம் 2 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே தஞ்சாவூர் தெய்வத்திரு பா தம்பையா ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம்.
நன்றி ஐயா.
தற்போது கோபி ஐயா ஒரு சில அருட்பாக்களை பாடி இந்த நிகழ்வை துவங்குவார்கள்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆறாம் திருமுறையிலிருந்து அபயமிடுதல் என்ற பதிகத்திலிருந்து ஒரு சில பாடல்கள். உருவாய் அருவாய் ஒளியாய் வெளியாய், உளவா ஒரு பேர் அருளார் அமுதம், தருவாய் இதுவே தருணம் தருணம், தரியேன் சிறிதும் தரியேன் இனினி, வருவாய் அலையேல் உயிர் வாழ் கலந்தான், மதிசேர் முடியம் பதியே அடியேன், குருவாய் முனமே மனமே இடமாய், குடிகொண்டவனே அபயம் அபயம், கருணாநிதியே அபயம் அபயம், கருணாகரனே அபயம் அபயம், அருணாடகனே அபயம் அபயம், அழகா அமலா அபயம் அபயம், தருணாதவனே அபயம் அபயம், தனிநாயகனே அபயம் அபயம், திருநாடுருவாய் அபயம் அபயம், திருவம்பலவா அபயம் அபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. இன்று ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் நம்முடைய தம்பையா ஐயா அவர்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சென்ற ஆண்டு 2017 நவம்பர் முதல் நமக்கு தொடர்ந்து மாதம் மாதம் சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள் நமக்காக. இது இறுதியான சொற்பொழிவு என்று நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் ஐயா அவர்கள் ஒரு இடைவெளி எடுத்து நம்மிடையே மீண்டும் வந்து பேச இருக்கிறார்கள். இருந்தாலும் கடந்த 13 நம்மிடையே ஐயா அவர்கள் பேசி வருகிறார்கள். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இதற்காக ஐயா எடுத்துக்கொள்ளும் சிரமம், பெரும் சிரமம் எடுத்து நம்மிடையே வந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து அழைத்து வருகிறார்கள். யாராலும் தொடர்ந்து ஒரு 13 தொடர்ச்சியாக பேசுவது என்பது சிரமமான விஷயம். ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்கள் நடக்கின்றன. பல கமிட்மெண்ட் என்று சொல்லுவோமே, அதே போல பல வகையில் பல பல விஷயங்களுக்காக நாம் செலவிடத்தோணும். அலுவல் விஷயமாகவோ அல்லது வீட்டு விஷயமாகவோ எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் ஐயா அவர்கள் கண்டிப்பாக முதல் வாரம் நமக்காக செலவிட்டு இந்த சொற்பொழிவை தந்து வருகிறார்கள். இது நன்றி உரை அல்ல, வரவேற்புரை தான். இருந்தாலும் சிரமம் எடுத்து நம்மிடையே பேசுவது நாம் பெற்ற பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் இந்த வாரம் பரசிவ நிலையும் குரு திருயமும் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். ஐயாவை பற்றி அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் நாம் நினைவு கூறும் வகையில் ஐயாவை பற்றி தற்போது ராஜி அம்மா அவர்கள் ஒரு சில வரிகளில் சொல்வார்கள். ராஜிமா.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா, திரு தம்பையா அவர்களுக்கு மிக சிறந்த வணக்கங்கள்.
வணக்கம்மா.
திரு தம்பையா அவர்கள், அவர்களின் தகப்பனார் பாலகிருஷ்ணன், அன்னை அவர்கள் மீனாட்சி அம்மையார். பிறந்தது 1952 துறையூர் ஓங்காரக்குடில் தவசி ரங்கராஜ தேசிகரின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார். அவரது முதல் மாணவரானது 1962 அவரிடம் சித்த மருத்துவம், சித்தர்களின் யோக ஞான சாஸ்திரங்கள், மூலிகை உண்மைகள், சித்த மருந்துகளின் செயல்முறைகளை பயின்றார். அகத்தியர், காக புஜந்தர், திருமூலர், கொங்கனர், காலாங்கி மகரிஷி, பதஞ்சலி மகரிஷி போன்ற பல ஞானியர்களின் நூல்களில் உள்ள யோக ஞான கல்வியை 1962 முதல் 1978 பயின்றார். 1979 முதல் 1994 திருமந்திர ஆய்வுகள் மற்றும் சைவ சித்தாந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். 1984 முதல் மலேசியாவிலும் இந்தியாவிலும் சித்த மருத்துவம் செய்து வருகின்றார். 1995 முதல் சுத்த சன்மார்க்கம் இவரை பற்றி கொண்டது. தஞ்சையில் 1994 மாதா கோட்டை சாலை பசுநகரில் அகஸ்தியர் ஆலயத்தை மலேசிய அன்பர்களின் துணையோடு ஏற்படுத்தினார். 1995 முதல் மலேசிய நாட்டில் சித்த மருத்துவ பணியும் சுத்த சன்மார்க்க பணியும் மேற்கொண்டார். மலேசிய நாட்டில் சுத்த சன்மார்க்க சொற்பொழிவுகள் பல செய்திருக்கிறார். 1994 முதல் ஜீவகாருணிய பணியை மேற்கொண்டுள்ளார். 1994 ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி இன்றளவும் தவறாது சான்றோர்களின் சன்மார்க்க சொற்பொழிவை நடத்துகின்றார். பல பல மக்களையும் சன்மார்க்க நெறியில் செலுத்திய பெருமை இவருக்கு உண்டு. 2000 ஏப்ரல் 14 முதல் தினசரி அன்னதானத்தை ஞாயிறு நீங்களாக மற்ற அனைத்து நாட்களிலும் ஆண்டு முழுமையும் தினம் 300 பேர்கள் வீதம் ஏழை மக்களுக்கு முச்சந்தி கூடும் இடத்தில் மதியத்தில் இன்றளவும் வெட்ட வெளியில் வரிசையில் வந்து நிற்கும் மக்களுக்கு உணவளிக்கின்றார். இதன் காரணமாக எந்த வகையிலும் ஆதரவில்லாத மக்கள் உணவு பெறுகின்றார்கள். 2001 அகஸ்தியர் ஆலயத்தினை சுத்த சன்மார்க்க நெறிக்கு மாற்றி அருப்பெருஞ்சோதி அறக்கட்டளையாக ஏற்படுத்தினார். தலைவராக தனது அன்பர் திரு ஜி சுப்பிரமணியம் அவர்களும், தோற்றுவிப்பாளராக திரு தம்பையா அவர்களும் இணைந்தனர். மேலும் மலேசிய மக்கள் அகத்தியர் ஆலய கட்டிடத்தை அருப்பெருஞ்சோதி அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கினார். சுத்த சன்மார்க்கம் செழித்தது, ஜீவகாருண்ய பணியும் வளர்ந்தது. 2009 அருப்பெருஞ்சோதி ஆலயம் மற்றும் ஞானசபை பிரம்மாண்டமாக ஏற்படுத்தப்பட்டது. பொருட்செலவுகளை தலைவரும், நிலத்தை தம்பையா அவர்களும் தானமாக வழங்கினர். முழுக்க முழுக்க சன்மார்க்க கொள்கைகள் மக்களிடம் பேசப்படுகிறது. அருவத்தை பார்ப்பவருக்கு அருவத்தை காட்டியும், அரு உருவத்தை காண்பவருக்கு தீபத்தை காட்டியும், உருவத்தை பார்க்கும் மூன்றாம் நிலை மக்களுக்கு உருவத்தை காட்டியும், இவை மூன்றுக்குள்ளும் அருப்பெருஞ்சோதியை காட்டியும், எந்த விதத்திலும் சன்மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி நம்மவராக்கி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சன்மார்க்க வாழ்வுக்கு உறுதுணையாக இவரது மனைவி சத்யவதி அவர்களும், மகன்கள் பொறியாளர் திரு ஆரியன் அவர்களும், மருந்து உற்பத்தி பணி புரியும் திரு அருண் அவர்களும், மக்கள் பொறியாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களும், மருமகன் பொறியாளர் திரு ஜெயராமன் அவர்களும் உற்ற துணையாக இருக்கின்றார்கள். வள்ளல் பணியே வாழ்நாள் பணியாக கொண்டு தவ நெறியில் வாழ்வது திரு தம்பையா அவர்களின் இன்றைய வாழ்வியல் ஆகும். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. ஐயா அவர்கள் இன்று வருகை தந்து அவரது சொற்பொழிவை தொடங்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி ராஜி அம்மா. தம்பையா, மீண்டும் உங்களுக்கு வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். தங்களுடைய
மகிழ்ச்சி ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா இயக்கத்தை சார்ந்த அன்பர்களை வணங்குகின்றேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனை பல நாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சன்மார்க்க மெய்யன்பர்களே, உங்களையும் வணங்குகின்றேன். இன்றைய எனது தலைப்பு பரசிவ நிலையும் குருதுரியமும் என்கின்ற ஒரு பொருளிலே நான் பேச இருக்கின்றேன். இதனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. திரு அருட்பாவின் முக்கிய நோக்கமும் திரு அருட்பா வெளிப்பட்ட முறைமையும் இதிலே வள்ளல் பெருமான் பேசுகின்றார்கள். திருவருட்பாவை வெளிப்படுத்துவதற்கு ஐயா அவர்களின் லட்சியம் இதிலே பேசப்படுகிறது. ஒரு லட்சியம் இல்லாமல் இந்த திருவருட்பா வெளிப்பட்டிருக்கவே முடியாது என்பதை இந்த சொற்பொழிவிலே அடியேன் சொல்ல விரும்புகின்றேன். நான் ஏதோ கற்பனையில் சொல்லுவதாக அல்ல, இதனை வள்ளல் பெருமானே வெளிப்படுத்துகின்றார்கள். மெய்மொழி பொருள் விளக்கத்தில் ஐயா அவர்கள் இன்றைய எனது பொழிவின் நுணுக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். உரைநடை பகுதி திருவடி புகழ்ச்சியில பரதுரிய அனுபவம் குருதுரிய பதம் அம்பகம் பகாதீத விமலம் என்கின்ற ஒரு வரியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனை அடிப்படையாக கொண்டு பரசிவ நிலையும் குருதுரியமும் என்கின்ற தலைப்பிலே நான் பேச துணிந்தேன். நம்ம ஒரு இதுல திருவடி புகழ்ச்சியில ஒரு வரி படிச்சிருப்பீங்க, கருபரம் சூக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம் என்கின்ற வரிய படிச்சிருப்பீங்க. அந்த தூளம் நம்ம உடம்பு, சூக்குமம் உடம்புக்குள் சூக்கும உடம்பு, பரம் காரண உடம்பு. இந்த மூன்று உடம்புல தூள உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு, இந்த உடம்புக்குள்ளார ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிரின் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, உயிருக்கு உயிராக இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான், இயங்குகிறான் அல்ல இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான். வள்ளல் பெருமான் சொல்லுவாரு மகாதேவ மாலையில, என் உயிர் நீ, என் உயிர்க்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிர்க்கு துணைவன் நீ, என்னை ஈன்ற அன்னை நீ, என்னுடைய அப்பன் நீ, என் அரும்பொருள் நீ, என் இதயத்து அன்பு நீ, என் நன் நெறி நீ, நான் செல்கின்ற நெறியான பாதையை நீயே வகுத்துக் கொடுக்கின்றாய், எனக்குரிய உறவு நீ, எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் நீயே இருக்கின்றாய், என் நற்குரு நீ, என்னை கலந்த நட்பு நீ, நீயே எனது நண்பன், என்னுடைய என் தன்னுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, கண்மூன்று தழைத்த தேவே என்று இறைவனை அழைக்கின்றார். இதிலே ஒரு ரகசியத்தை நாம் காண வேண்டும். வள்ளல் பெருமானுக்கு லட்சிய பொருளாக எல்லாம் வல்ல இறைவனே இருக்கின்றான். உயிர் நீ, உயிர்கோர் உயிரும் நீ, என் இன்னுயிருக்கு துணைவன் நீ, அப்படி சொல்ல 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 இறைவன் என்ன பண்றான், என் ஊனேறும் உயிர்க்குள் நிறை ஒளியே, என்னுடைய உடம்பில் என்னுடைய உடம்பு அசைகிறது என்றால் என் உயிர் தான் காரணம், உயிர் இருந்தால் தான் உடம்பு அசையும், அந்த உயிருக்குள் ஒளியாக நீ நிறைந்திருக்கின்றாய், என்னுடைய உயிர் அசைவதற்கு நீ காரணமாக இருக்கின்றாய், என் உயிருக்கு அறிவு மயமாக நீ இருக்கின்றாய், உடையானே உன்னுடைய திருவடிகளை எண்ணி எண்ணி உனது அன்பர்கள் வான் ஏறுகின்றார்கள். இது ஒரு ரகசியம் கொடுக்கிறார் பாருங்க. உனது திருவடிகளை இடைவிடாது சிந்திப்பவர்கள் வான் ஏறுகின்றார்கள், நான் மண் ஏறுகின்றேன், மண்ணா பிறப்பு என்று ஒரு ரகசியத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஒரு லட்சியம், இறைவனை ஒரு லட்சிய பொருளாக சிந்திக்க வேண்டும் என்பதே இன்றைய சொற்பொழிவின் இரகசியமாகும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த லட்சியத்தை தோற்றுவிப்பதுதான் இன்னைக்கு நம்முடைய ஒரு பணி. அதுல யூனிவர்சல் மிஷன் அந்த காரியத்தை செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு லட்சியத்தை நாம் விதைக்க போகிறோம். ஒவ்வொருவர் உள்ளத்திலும், இன்றைய பொழிவை கேட்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அத்தகைய லட்சியத்தை தோற்றுவிப்பதுதான் இன்றைய பொழிவின் நோக்கம். இப்படி தூளம் சூக்கமும் காரணம் என்கின்ற இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிராக இருக்கக்கூடிய இறைவனை சிந்திப்பதும் அடைவதும் அவனோடு கலப்பதும் தான் லட்சியமாக இருக்க வேண்டும். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய அடித்தளமான உண்மை. சன்மார்க்க சாதனம்தான் ஞான நேயமாம் என்று இதனை நம்முடைய திருமூலர் பெருமான் கூட கூறுவார். அது சிவனோடு ஒன்றுபடுவதுதான் சன்மார்க்கத்தினுடைய எல்லை என்றும் கூறுகின்றார். நன்மார்க்கம் தானே சிவனோடு நாடலேனர். இப்படி இறைவனோடு சேருவதற்கு ஒரு வழித்துறை வேண்டும், ஒரு சுருதி வேண்டும், ஒரு ஞான நூல் வேண்டும். அந்த ஞான நூலும் மனிதனுடைய புலால் நாற்றமுடையதாக இருக்கக்கூடாது, மனிதனுடைய இருள் அறிவு இருக்கக்கூடாது. அந்த நூலில் ஆணவம் இருக்கக்கூடாது, தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது, தற்போதம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, தன்னை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அத்தகைய உன்னதமான ஒரு நூல் வேண்டும் என்று வள்ளல் பெருமானுக்கு ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை இறைவனிடத்திலே வைக்கின்றார்கள். அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் அதனை நிறைவேற்றி தருகின்றான். இதுதான் திருவருட்பா, திரு அருட்பா இல்லைங்க. அது நன்றாக இதனை சிந்திக்க வேண்டும். திருவருட்பா, திருவருள் பா, திருவருளால் கொடுக்கப்பட்ட பா. திரு அருட்பா என்று நாம் சொல்லுகின்றோம். திருவருட்பா என்று, திருவருள்பா என்று இங்கே மெய்மொழியில் வள்ளல் பெருமான் அதற்கு ஒரு விளக்கம் தருகின்றார்கள். நான் திருவருட்பான்னு சொன்னதை நான் வந்து யாரும் சொல்றதையும் நான் குறை சொல்ல விரும்பல. அது ஏற்கனவே இருக்கு, இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. ஆனா வள்ளல் பெருமான் மெய்மொழி பொருள் விளக்கத்தில் திருவருள் பா என்று சொல்லுகின்றார்கள். அதனால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, திருவருளால் சொல்லப்பட்ட பா, திருவருட்பா என்று சொல்லுகின்றார்கள். மெய்மொழிய படிக்கணும். நான் சொல்றத மட்டும் அப்படியே முழுசா ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. போய் உள்ளார்ந்து அதை படிச்சு பாருங்க. திருவருளால் சொல்லப்பட்ட பா, திருவருட்பா. அது என்ன மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மெய்மொழி. சிதம்பரத்தில் திருநடனம் செய்து கொண்டிருக்கின்ற திருவடியை லட்சியமாக கொண்டது. யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம், போதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் என்னும் ஆறு அந்தங்களை விரும்பி அவ்வழியிலே செல்கின்ற சாதகர்களும், ஃபாலோயர், சாத்தியர்களும், சாதித்தவர்களும் அந்தரங்கத்தில் சிற்சபையில் விளங்குகின்ற திருவடிகளை, நடனம் செய்கின்ற திருவடிகளை சிந்தை செய்வார்கள் அல்லவா. அந்த இடத்தில் திருவருளால் உரைக்கப்பட்ட மொழி மெய்மொழி. அந்த இடத்தில் திருவருளால் சொல்லப்பட்டது திருவருட்பா. தான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொன்னது அந்த இடத்தில். இது சிற்சபைக்கண் தோன்றிய மொழி, பரசிவ நிலையிலிருந்து பெறப்பட்ட மொழி. அது பரமாகாய வாக்கு, குருதுரியம் கடந்த நிலையிலிருந்து, நாதாந்தத்திலிருந்து நவநிலை கடந்து, மனிதன் நவநிலை உடையவன், பரநாத எல்லை வரை உடையவன் மனிதன். இந்த பரநாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையம் கடந்து ஒரு மொழி வருகிறது, ஒரு பா வருகிறது, பாடல் வருகிறது, அது திருவருளால் உரைக்கப்படுகிறது. அந்த மொழிக்கு பெயர் மெய்மொழி, அது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற மொழி. அப்ப இதை எதுக்கு சாமி எழுதுறாங்க, மெய்மொழி பொருள் விளக்கம்னு ஏன் எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருட்பாவை எப்படி பார்க்கணும், எப்படி தொடணும், அது எந்த அனுபவத்தை கொடுக்கும், பரதுரிய அனுபவத்தை கொடுக்கும், பரசிவ நிலையை கொடுக்கும். பரசிவ நிலையிலிருந்து பெறப்பட்ட மொழி, அந்த மொழி தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையில், நாதமும் கடந்து நாதாந்தமும் கடந்து அதற்கும் மேலாக இறைவனிடத்தில் வேண்டி பெற்ற மொழி, லட்சிய மொழி. என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கிறவங்க, திருவருட்பாவை படிக்கிறவங்க, அதுக்குள்ள செல்லணும்னு ஆசைப்படுறவங்க, சன்மார்க்கத்துல விரும்பி செல்லக்கூடிய அவர்கள் அனைவரையும் எந்த நிலைக்கு தூக்கும், அது பரசிவ நிலைக்கு தூக்கும். பரசிவ நிலை என்பது என்ன, நவநிலை கடந்து, மனிதனுடைய நவநிலையும் கடந்து நாதாந்தத்திலிருந்து பெறப்படுகின்ற மொழி. அந்த மொழி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, மனிதர்களுடைய குற்றங்களை நீக்கும். இதை படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாமையே அவங்களுடைய குற்றங்கள் நீங்கி போயிடும். நாம எல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சா என்ன, எங்க இருந்தா என்ன, அமெரிக்காவில் இருந்தா என்ன, பெருமானிடத்துல லட்சியம் வச்சா போறோம், அவர் தூக்கி நிப்பாட்டி கல்வி எல்லாம் கொடுத்துருவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இன்றைய சொற்பொழிவினுடைய லட்சியம். அது எல்லாருக்கும் கிடைக்கும் தான், யாருக்கு வேணாலும் அது முடியும். ஒன்னே ஒண்ணுதான், அசைவத்தை தவிர்க்கணும், கொலையை நீக்கணும். கொலை புலை தவிர்த்தால் போதும், இந்த தகுதியை ஒவ்வொருவரும் பெறுவார்கள் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். அதனை குறிக்கின்ற சொற்பொழிவு தான் இன்றைக்கு பரசிவ நிலை. அந்த பரசிவ நிலையில் இருந்து பெறப்பட்ட மொழி திருவருட்பா, திருவருள் பா, திருவருளால் சொல்லப்பட்டது. அத்தகைய பரவைந்துவ துரிய திருவாக்கு என்று பெருமான் சொல்லுகின்றார். இது எப்படிப்பட்ட மொழி என்றால், திருவருள் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள், திருவருளோடு பொருந்திருக்கிற திருவருள். அந்த திருவருள் நம்மையும், திருவருட்பாவை படிக்கிறவங்களையும், அவங்களுடைய புறத்தும் நிறைந்து அகம் புறம் புறப்புறம் ஆகிய நான்களிலும் நிறைந்து அந்த மனிதனுடைய எல்லா குற்றங்களையும் நீக்குவதோடு சுத்தியில் சேர்க்க வல்லது. அப்படிப்பட்ட நிலை பரசிவ நிலை. அங்கிருந்து பெறப்படுகின்ற வாக்கு திருவருள் பரவைந்துவர் துரிய திருவாக்கு. பரவைந்தோம்னா பரமாதாயம், இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து பெறப்படுகின்ற மொழி என்று அதுக்கு பொருள். அது துரிய திருவாக்குன்னு பேர். நாதாந்தம் கடந்து பரம ஆகாயத்திலிருந்து வருவது, மனிதனுடைய எல்லைக்கு அப்பால் பட்டது, மனிதன் விரும்பி பெறுவது.
ஐயா, உங்க குரல் கொஞ்சம் சரியா கேட்கல. குரல் கேக்குது, ஆனா கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நீங்க மீண்டும்
ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கீங்களா?
இல்லைங்க, இப்ப இப்ப கூட நல்லா இருக்குது. நடுவுல மட்டும் கொஞ்ச நேரம் கடந்த ஒரு நிமிஷமா அந்த மாதிரி நடந்தது.
ஓ சாரி, அப்ப என்ன, ஒரு நிமிஷத்துக்கு நான் எந்த இடத்துல
இப்ப கரெக்டா இருக்கீங்க?
இப்ப பேசட்டுமா? ஓகே, ரைட். நான் அதை நான் அப்படியே அனுசரிச்சு பேசிக்கிறேன்.
ஆ சரிங்க.
இப்ப வந்து அந்த திருவருள் மொழி அப்படிங்கிறது, அதை வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, திருவருள் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற, இறைவன் திருவருளால் கொடுக்கப்படுகின்ற ஆகாய துரிய திருவாக்குன்னு சொல்றாங்க. அதுதான் வள்ளல் பெருமான் மெய்மொழின்னு சொல்றாங்க. அந்த மெய்மொழி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இதை தொடுபவர்கள், இதனை கேட்பவர்கள், இதனை படிப்பவர்கள், திருவருட்பாவை லட்சியமாக கொள்பவர்கள் அனைவருக்குள்ளும் அது புகுந்து குற்றங்களை, உயிர் குற்றங்களையும் உடல் குற்றங்களையும் நீக்கி ஆன்மாவை அறிவுமயமாக்கி அருள்மயமாக்கி அதற்கும் மேலாக சிவத்தோடு சேர்க்க வல்ல மொழி என்று உணர வேண்டும். இப்ப கேக்குதுங்களா ஐயா?
ஐயா நல்ல,
ஹலோ, இப்ப கேக்குதுங்களா?
ரொம்ப
மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுறேன் ஐயா. ஆக இப்ப வந்து இறைவன் வந்து ஒரு ஒரு மொழியை தான் சொன்னாருன்னு இதுல சொல்வாரு. சேக்கிழார் பெருமானுக்கு பெரிய புராணத்துல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மொழின்னு சொல்லியிருப்பாரு மெய்மொழி பொருள் விளக்கத்துல. அதனை ஆயிரம் முறை படிக்கணும். ஆயிரம் முறை படிச்சாதான் இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மெய்மொழி பொருள் விளக்கம் என்கின்ற சப்ஜெக்ட்ல ஒரு மூணு நாலு பக்கம் அதனுடைய உண்மை பொருள் நம்மால அறிஞ்சிக்க முடியும். அப்படின்னா ஏன் இதை எழுதணும், வள்ளல் பெருமான் எதுக்காக எழுதினாரு, அந்த திருவருட்பாவின் பெருமைதான் என்ன, அந்த மெய்மொழி பொருள் விளக்கத்தில் இருந்து அவர் சொல்ல வருவது என்ன, தன்னுடைய இயல்பு எத்தகையது, தன்னுடைய இயல்பு பரசிவ நிலையிலிருந்து எழுதப்பட்டது, சரி ரைட்டு, அது என்ன வாக்கு, அது எப்படிப்பட்ட நூல், அது தானா எழுதினாரா, இல்லை எல்லாம் வல்ல இறைவன் சொல்ல 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 எழுதினது அப்படிங்கிற செய்திய வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு கொடுக்கிறாரு. அதனுடைய இயல்பு என்ன, மனிதனை சுத்த சன்மார்க்க நிலையில் உயர்த்த வல்லது, சிவமாக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய லட்சியம் எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய திருவடியில் சேர்க்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அருள் நடனத்தை சன்மார்க்கிகள் ஒவ்வொருவராலும் அறிய முடியும், அத்தகைய ஆற்றல் உடையது திருவருட்பா என்கின்ற உண்மையை சொல்றாங்க. இந்த திருவருட்பா முழுக்கவும் இறைவனால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்கனாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, முழுக்க ஆதாரம் தான், யான் வரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு சொல்லிவிட்டு, இந்த 968 வரையில இருந்து 1020 வரை வரைக்கும் அருட்பெருஞ்சோதி ஆகவல்ல ஒரு செய்திய சொல்லியிருப்பாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இறைவன் சொன்னதா சொல்லுவாரு. பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது எனை அருள் செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே. பொய் நெறியில செலுத்தாம நல்ல நெறியில செலுத்தினதாக இறைவன் செலுத்தினதா சொல்லிவிட்டு, கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய் சிவமே. இறைவன் சொன்னாராம், இறைவன் சொன்னாருன்னு சொல்லக்கூடிய செய்திகள் அகவல்ல மிக அதிகமா இருக்கும். உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. எல்லா உயிர்களையும் பொதுவில் உளம்பட நோக்குக, இப்படி வரிசையா உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. இயல் அருளோளி ஓர் ஏக தேசத்தினாம் உயிரோளி காண்கு என்று உரைத்தமை சிவமே. இங்கு ஜீவகாரண்யம் பேசப்படுது. அருளலாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்தமை சிவமே. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அருளின் பெருமையை, அருளியலை நம் வள்ளல் பெருமானார் இந்த 978 1020 வரி வரைக்கும் அப்படியே புட்டு 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 வைக்கிறாங்க. கடைசியில அருளொளி அடைந்தனை, அருளமுது உண்டனை, அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமே, அருள்நிலை பெற்றனை, அருள் வடிவு உற்றனை, அருள் அரசு இயற்றுக என்று அருளிய சிவமே. இப்படி அனைத்துமே எல்லாம் அல்ல சிவபெருமானே, எல்லாம் அல்ல சிவமே இவருக்கு உரைத்தது என்று பெருமான் அப்போகின்றார்கள். இவர் எழுதல, வல்லபெருமான் எழுதல, இத வந்து துர்கை வாக்குல, ஆகாய வாக்குல என்ன எப்படிப்பட்ட பறவை பரமகாய வாக்குல துரிய திருவாக்குல எல்லாம் சிவத்தின் திருவள்ளுவர் வாக்குல இருந்து வந்தது. இப்படிப்பட்ட மொழி எதற்காக வல்லல் பெருமான் இறைவனத்துல வேண்டி பெற்றாங்க அப்படிங்கிறதுக்கு சுத்தி செய்தல் கருணையால் இந்த மொழி தோன்றாதுங்கிற ஒரு ரகசியத்தை வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் அல்ல இறைவன் உள்ளத்தை அமர்ந்து எனது உயிரில் கலந்து அருள் வள்ளல் சித்தம் வரும் வளர்த்துவதையே என்று குறிப்பிடுவது போல வள்ளல் பெருமானுடைய உள்ளத்தில் அமர்ந்தான் எல்லாம் அல்ல இறைவன். அமர்ந்து நிலை என்ன, பசு நிலை என்ன, பாச நிலை என்ன, பிரம்ம ரகசியம் என்ன, பரம ரகசியம், சிவரகசியம் அனைத்தும் காட்டி நம்ம உடம்போடு கூடிய அருநான்கு உருநான்கு ஒன்று ஆகிய காட்டி அனைத்து முழுவதும் எல்லாம் அல்ல இறைவன் வள்ளல் பெருமானுடைய உள்ளகத்தை அமர்ந்து உயிரில் கலந்து பதிநிலை, பசுநிலை, பாசநிலை, பிரம்ம ரகசியம், பரம ரகசியம், சிவரகசியம் அனைத்தும் காட்டி தனது அருவநிலை நான்கு, உருவநிலை நான்கு, அருவுருவநிலை ஒன்று ஆகிய நவநிலையும் காட்டி சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுவதும் காட்டி சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்தருளினான். அது மட்டுமல்லாமல் வள்ளல் பெருமானோடு இரண்டர கலந்து கொண்டான். அத்தகைய ஒரு உன்னத நிலையை பெற்று எழுதியதுதான் திருவருட்பா. பெரிய புராணத்துல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்பது இறைவனுடைய மொழி என்று வள்ளல் பெருமான் மெய்மொழி பொருள் விளக்கத்துல குறிக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய நோக்கம் கேக்குதுங்களா ஐயா?
கேக்குதுங்க ஐயா, பேசுங்க.
அதனுடைய நோக்கம் வந்து என்னன்னு கேட்டா, திருவருட்பாவினுடைய ஆற்றல் யாரெல்லாம் அதை படிச்சாலும் கேட்டாலும் அந்த திருவருட்பா அந்த அகத்துக்குள்ளையும் புறத்துக்குள்ளையும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் எல்லா இடங்களிலும் அந்த திருவருட்பாவில் இருக்கக்கூடிய ஆற்றல் திருவருள் ஆற்றல் புகுந்து கொள்ளும்னு சொல்லுவதற்காக அங்க வள்ளல் பெருமான் அந்த மெய்மொழி பொருள் விளக்கத்தை கொடுக்கிறாங்க. திருவருட்பாவினுடைய நோக்கமே, லட்சிய நோக்கமே எல்லோரையும் சுத்த சன்மார்க்க சத்திய நெறியில இறைவனோடு கலக்க வைப்பதுதான். அதுல ஒரு விளக்கத்தை பெருமான் சொல்றாரு, மனிதருடைய மொழி எப்படிப்பட்டது, தேவருடைய மொழி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த மெய்மொழி இறைவனால் சொல்லப்பட்ட மொழி என்பதற்கு நிறைய விளக்கங்களை கொடுக்கிறாரு. அதுல மனிதர் மொழி ஒண்ணு. மனிதருடைய மொழி இழிகுண ஆங்கார மொழி. ஆங்காரம் மட்டும் இல்ல, அவன்கிட்ட மனிதனிடத்துல இழிகுணங்கள் இருக்கு. ஒருத்தரை குற்றப்படுத்தி பேசுறது, புறம் பேசுறது, காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் முதலிய குற்றங்களோடு இருக்கிறது, இதெல்லாம் மனிதர் மொழி. இதெல்லாம் கலந்து வர்றதுதான் மனிதன் பேசுற மொழி. தேவர் மொழிங்கிறது சமகுணம், நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும். வந்து அந்த அந்த மொழி தேவர் மொழி. மனிதர்கள்ல இந்த கற்றோர்கள், உயர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் பேசக்கூடிய மொழி சமகுண ஆங்கார மொழி, அதுலயும் ஆங்காரம் இருக்கு. முனிவர் மொழி இருக்கு, அகத்திய முனிவர் வந்து காலாங்கி மகரிஷி, போக மகரிஷி, இது போன்ற ஞானியர்கள் எல்லாமே அந்த அந்த முனிவர் மொழியில வருவாங்க. அவர்கள் உயர்குண ஆங்கார மொழி. அவங்கள்ட்ட ஆங்காரம் இருக்கும், அகங்காரம் இருக்கும், ஆனா அதை வந்து மற்றவங்க இடத்துல திணிக்கக்கூடிய குணம் இருக்கும். உயர்குணம், உயர்குண ஆங்காரம்னு சொல்றாரு. அரிபிரமாதர் மொழிங்கிறது இயல்பு பிரகிருதி. அவங்க அவங்க அவங்களுடைய பிரம்மாவுடைய 24 தத்துவங்கள் எப்படியெல்லாம் இயங்குதோ அப்படியெல்லாம் அது வாழ்க்கை அமைஞ்சிடும். கொஞ்சம் அகங்காரம் குறைச்சலா இருக்கும். நல்லவங்களா வாழ்ந்துட்டு நல்லவங்களா போயிடுவாங்க. ருத்ர மொழின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமும் அசுத்தமாயவும், சுத்தமாயையும் அசுத்தமாயையும் நிறைந்த ஒரு மொழி. அது இறைவனோடு சேர்றதுக்குரிய வழிமுறைகளை, ஒரு சுத்த வித்தைய வந்து காமிக்கிறதுக்காக, ஒரு நல்ல நெறியில செல்வதற்காக மனிதர்கள் ஸ்பிரிச்சுவல் சைடு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ருத்ராதிரியர் மொழி, இந்த ருத்ர மொழின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது, அதுக்கும் மேல 6வது நிலையில சதாசிவாதியர் மொழி. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரணவ மொழி, பிரணவ மந்திரம், இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம்ல. அதுவும் கூட சுமாரான மொழி. பிரணவ மொழிய கூட வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அபரவைந்துவம். அபரவைந்துவம்னு பிரணவ மொழிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போவாவது இறைவனுடைய கருணை புகுந்து மனிதர்க்குள்ள புகுந்து நல்ல ஞானிகள் இடத்துல புகுந்து ஒரு ஒரு சில வினாடிகள் மட்டும் பேசக்கூடிய மொழிதான் அபரவைந்துவ பிரணவ மொழி. இது 6வது நிலை. 7வது நிலையில் இருக்கிறது தான் இறை மொழி. இப்ப என்னென்ன மொழி பார்த்தோம்? மனிதர் மொழி 1, 2 தேவர் மொழி, 3 முனிவர் மொழி, 4 அரிபிரமாதியர் மொழி, 5 ருத்ராதியர் மொழி, 6 சதாசிவர் மொழி, 7 இறை மொழி. இது யாரு சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாதாந்தம் கடந்த ஞானிகளால் மட்டுமே உரைக்கப்படுகின்ற மொழி. இதுக்கு பேரு தான் பரசிவ நிலைன்னு பேரு. இந்த நிலையிலிருந்து பேசக்கூடிய மொழியை கேட்பவர்கள் பரசிவாதியர். அவர்கள் பெறுகின்ற வாக்கு குருதுரிய வாக்கு. அது எங்கிருந்து வருது? இறைவனுடைய திருவருளால் பேசப்படுகின்ற மொழி, இறைவனே பேசுகின்ற மொழி. இறைவன் நம் மீது கருணை கொண்டு பேசுகின்ற மொழி, அல்லது மனிதர்கள் மீது பெரும் கருணை கொண்ட வள்ளல் பெருமான் இந்த மனித சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டு இறைவனிடத்தில தவம் செய்து கேட்டு பெறுகின்ற மொழி அப்படின்னு அர்த்தம். பெரும் கருணை, பரம கருணாம்பரம் என்று இங்கே நாம் அதனை குறிப்பிடலாம். அது திருவடி புகழ்ச்சியில அந்த வார்த்தையை நண்பருடைய வள்ளல் பெருமான் பயன்படுத்திப்பார். பரம கருணாம்பரம், கருணையே வடிவான நிலை, என்னையும் இரக்கத்தையும் ஒன்றாக படைத்தனேன்னு சொல்லுவார்ல அந்த நிலை. உயிர்கள் எல்லாமே உயர்ந்த நிலையை பெறணுங்கிற பெரிய சத்திய நிலை, அந்த நிலையிலிருந்து நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு லட்சியத்தை வைக்கிறாங்க. எப்படியாவது இதை மக்களுக்கு கொடுத்துடணும். இதுவரைக்கும் இந்த உன்னதமான திருவருள் பரவைந்துவ துரிய திருவாக்கு இந்த மக்களுக்கு இன்னும் போய் சேரல. எல்லா நூல்களும் குழப்பத்தில் கொடுக்குது, எல்லா நூல்களும் குழப்பம் உண்டாக்குது. இறையருளை பூரணமாக பெறக்கூடிய சுத்த வாக்கு இன்னும் இல்லை. எப்படியாவது பெருமான் இடத்துல நம்ம இதை வாங்கி இந்த உலக மக்கள் எல்லாம் யான் பெற்ற இந்த பெருநிலையை இந்த உலக மக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற அது ஒரு உன்னத நோக்கத்தை, உன்னத லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த திருவருட்பா இறைவனிடத்திலிருந்து பெறப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது வள்ளல் பெருமானையும் சுத்த சன்மார்க்க சுகநெறியில் வைத்தது. அதனை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமானும் அதனை எழுதி வைத்தார். அதுவே இப்பொழுது சுருதியாக சன்மார்க்க வேதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினால இந்த பரசிவ நிலையிலிருந்து துரிய திருவாக்கினால் பெறப்பட்ட இந்த மெய்மொழி ஒரு மனிதனுடைய இழிகுண ஆங்காரத்தை நீக்கும். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய காமக்ரோத மோக மத மாச்சரியங்களை நீக்கும். உயிரை சார்ந்து இருக்கக்கூடிய நல்வினை தீவினைகளை நீக்கும். உடம்பை சார்ந்து இருக்கக்கூடிய தத்துவ குற்றங்களை எல்லாம் நீக்கிடும். ஒரு மனிதனை சிவத்தோடு சேர்த்துவிடும். சிவமே பொருள் என தேற்றி என்னை சிவநிலைக்கே, அந்த பாட்டு சரியாங்க, சிவநிலைக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் அப்படின்னு சொல்லி மெய்யருள் வியப்புல சொல்லியிருப்பாங்க. ஆக அத்தகைய ஒரு உன்னதமான நூல் நம்ம பெரும்பான் எழுதுறார். இந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நூலின் நோக்கம் எப்படிப்பட்டதுன்னா, ஆறு அந்தங்களையும் கடக்க வைப்பது. சிற்சபைக்கண் நம்மை சிவத்தோடு சேர்ப்பது. சிதம்பர திருநடனத்தை திருவடிகளில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய லட்சியம் உடையது. அந்த லட்சியத்தை நமக்கும் தருவது. ஆறு அங்கத்தில் கடந்து ஆறு அங்கத்தினுடைய தன்மையெல்லாம் நாம் அறியவும் அதை கடந்து போகவும் நமக்கு துணை நிற்பது. சடாந்த சமரச லட்சிய பொருள் எல்லையை உடையதுன்னு இதை வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். இந்த மெய்மொழி இறைவர் அருள் வடிவம் கொண்டு, எப்படிப்பட்ட வடிவம் கொண்டாரு, இறைவனே அருள் வடிவம் கொண்டு பக்குவர்கள் எல்லோரும் சன்மார்க்கத்தில் முறையாக வாழ்கின்ற பக்குவர்கள் எல்லோருக்கும் உபதேசிப்பதுதான் இந்த மெய்மொழி. இதுவே திருவருள் துரிய திருவாக்கு. இதை கேட்கக்கூடிய தகுதி பரசிவநிலை. இந்த பரசிவநிலையில் நின்ற நம் வள்ளல் பெருமானார் இறைவன் திருவருளோடு கூறிய துரிய திருவாக்கு பெற்று கேட்டு திருவருட்பாவை எழுதினார். அந்த திருவருட்பா வள்ளல் பெருமானுடைய அகத்தும் புறத்தும் பேசப்பட்டது. அது குறிப்பிடுறார் ஐயா. இது எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவன் வள்ளல் பெருமானில், வள்ளல் பெருமானுடைய ஆன்மாவிலும் அறிவிலும் புகுந்து நிறைந்து தன்னுடைய முழு அருள் நிலையை வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்துறாரு. அப்படி கொடுத்து இந்த திருவருட்பாவை எழுதுறாரு. எப்படி கொடுக்கிறாரு, தன் பொருள் அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் பொருளாக்கிய எந்தனி தந்தையே, தன் வடிவு அனைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கிய எந்தனி தந்தையே, தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாக்கிய எந்தனி தந்தையே. இப்படி தன் தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே. வள்ளல் பெருமானிடத்துல எல்லாவற்றையும் இறைவன் தன்னையே கொடுத்து, தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்தனி தந்தையே. இறைவனுடைய இயல் முழுமையையும் வள்ளல் பெருமானிடத்துல கொடுத்து, வள்ளல் பெருமானுடைய செயல் அனைத்தையும் தன் செயலாக மாற்றிக்கொண்டு, தன் உரு அனைத்தையும் வள்ளல் பெருமானிடத்துல கொடுத்து, அந்த உருவத்தை தான் எடுத்துக்கொண்டு, வள்ளல் பெருமானுடைய உருவத்தை தான் எடுத்துக்கொண்டு மொழிந்ததுதான் இந்த மெய்மொழி. இது எப்படிப்பட்ட மொழி? இறைவன் திருவாக்கு. அதுக்கு என்ன பேரு? திருவருள் துரிய திருவாக்கு, பரம ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்ட வாக்கு. அது வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் போய் கலந்ததுன்னு பெருமான் சொல்றாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து வெளியில காத்தடிக்குது, அதுல ஆக்சிஜன் இருக்கு, நாம சுவாசிக்கிறோம். அது ஆகாயத்துல வந்து அங்க இங்கேயும் போயிட்டு இருக்கிற காத்த மனிதர்கள் சுவாசிக்கும் போது உள்ளே போய் தங்குகிறது. அதை போல ஆகாயத்தில இருந்து மொழியப்படுகின்ற அந்த திருவாக்கு, துரிய வாக்கு, இறைவன் வாக்கு, வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு அணுவிலும் சென்று பதிகிறது. அந்த பதிவு வெளிப்படுகின்ற பொழுது திருவருட்பாவாக வெளிப்பட்டது. எப்படிப்பட்ட ஒரு செய்தி! இத ஒரு தடவை கேட்டா புரியாது, பல தடவை கேட்க 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 அது புரியும். அதுக்கப்புறம் மெய்மொழி பொருள் விளக்கத்தை படிக்க 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 புரியும். ஏனென்றால் இதுவும் மெய்மொழியே, மெய்மொழி பொருள் விளக்கமும் மெய்மொழி பொருள், அந்த அந்த மெய்மொழி தான் அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அதை படிக்க 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 திருவருட்பாவனுடைய பெருமையும் அதன் ஆற்றலும் அதன் நோக்கமும் லட்சியமும் ஒரு மனிதனை சன்மார்க்கத்தில் கொண்டு சேர்க்கும், ஒரு மனிதனுடைய குற்றங்களை நீக்கும், ஒரு மனிதனுடைய நன்னெறியாக அது மாறும். அதற்காகவே திருவருட்பா எழுதப்பெற்றது அப்படிங்கிறத சொல்வதற்காக மெய்மொழி அகத்தும் புறத்தும் மொழியை பெற்றதுன்னு வள்ளல் பெருமான் அதுல ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாரு. சரி, புறத்துல என்ன? அது புறத்துல என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தத்துவங்கள், 96 தத்துவங்கள், அதுல முக்கியமா 36 தத்துவங்கள் எல்லாமே ஆன்மாவனுடைய அறிவை மறைச்சி இந்த உலகியல்ல திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கு. அங்க போவான், இங்க போவான், அதை பண்ணுவான், அதை சாப்பிடுவான், இதை சாப்பிடுவான், ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுவான், வந்து என்னென்னவோ பண்ணியிருக்கான். காலையில சாப்பிட்றான், மத்தியானம் சாப்பிட்றான், ராத்திரி சாப்பிட்றான், அப்புறம் மிட் நைட்ல சாப்பிட்றான், சாவறதுக்காகவே சாப்பிட்றான். எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேற ருசியை விரும்புறான். கண்ணால பார்க்கிற இன்பம், காதால கேட்கிற இன்பம், இப்படி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐம்புலன் இன்பங்களை ஓடி ஓடி தேடுகின்றான். ஆன்ம அறிவு அவனோடு சேர்ந்து புறத்துல ஓடுது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் திருவருட்பாவை தொடுகின்ற பொழுதே அவனுக்குள் அறிவு பதிகிறது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். திருவருட்பாவை தொடும் போதே அவனுக்குள்ளார இறைவன் கொடுத்த அறிவும் நல்ல நெறியும் பதிகிறது. பதியும் பதியும் பதியும்னுட்டு நான் பதிவு செய்கிறேன். அத்தகைய லட்சியத்தை உடையது அது, அத்தகைய ஆற்றலை உடையது. அப்படிப்பட்ட ஒரு டைனமிக் ஃபோர்ஸ் வந்து திருவருட்பாவில் இருக்கு, சொட்டா ஒட்டிக்கும். அது இறைமொழி, அதுக்குரிய தன்மை அதுதான். நெருப்பு தொட்டா சுடும், திருவருட்பாவை தொட்டா ஞானம் பெறுவாங்க. அந்த வேலையே அந்த திருவருட்பா செய்யுமா? இப்படி ஜீவகாருண்யத்தை தூண்டும், ஒரு மனிதனுக்குள்ள அருட்சக்தியை எழுப்பும். அப்ப ஆன்மாவை மறைத்திருக்கின்ற மூடங்கள் நீங்கி போயிடும், அறிவு கட்டவன் அறிவாளியா மாறிடுவான், சன்மார்க்கம் தெரியாதவன் சன்மார்க்கத்துக்குள்ள பூந்துருவான். அவனை திருவருட்பா பிடிச்சி இழுத்து அவனை கொண்டு போய் உயர்ந்த நிலையில வைக்கிற வரைக்கும் சும்மா விடாது. இதுதாங்க அதனுடைய இது. இப்படி அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த மூச்சு காற்று நம்ம சுவாசிச்ச உடனே வெளியில இருக்க காத்து உள்ள போய் தங்கி உள்ள ரத்தத்தை சுத்தி பண்ணது, நுரையீரலை சுத்தி பண்ணது, அது மாதிரி வள்ளல் பெருமான் வெளிப்படுத்திய மெய்மொழி. வள்ளல் பெருமான் வெளிப்படுத்தினாருன்னா அவருக்கு சொன்னது எல்லாம் வல்ல இறைவன் திருவருள். அதை வாங்கி உடம்பெல்லாம் உடம்புல உயிரில் வாங்கி ஐயா வெளிப்படுத்துறாங்க. அது நம்ம உடம்புலையும் உயிர்லையும் புகுந்து சுத்தப்படுத்தும் அந்த காற்று போல அப்படின்னு சாமி சொல்றாங்க. அது எப்படி ஆகாயத்தில் தோன்றி உடம்புல தங்குதோ அதை போல ஆகாயத்தில் பரமாகாயத்தில் மொழியப்பட்ட திருவருள் வாக்காகிய திருவருட்பா ஒரு மனிதன் திருவருட்பாவை ஒரு மனிதன் தொட்ட போதே அவனை தூய்மைப்படுத்தும். சரி ரைட்டு, அது எப்படி தூய்மைப்படுத்துனா நான்கு நிலைகள் அடியனாக்கி முதல்ல அதை படிக்கிறவங்க வள்ளல் பெருமானுக்கு அடிமை செய்வாங்க, சிவபெருமானுக்கு அடிமை செய்வாங்க. வள்ளல் பெருமான் வேற சிவம் வேறன்னு பார்த்தாங்கன்னா அவங்க வாயில மண்ணு. தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்த நீர் தந்தையே, தன்னுரு எண்ணுரு தன்னுரை எண்ணுரை என்னை இயற்றிய எந்த நீர் தந்தையே, தன் வடிவடைத்தையும் தன் அரசாட்சியில் என் வடிவாக்கிய எந்த நீர் தந்தையே. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி இருந்தாலும் இந்த மனிதர்கள் சிவம் வேறு வள்ளல் பெருமான் வேறுன்னு எண்ணி பார்க்கிறாங்களே, இந்த பாவத்தை எங்க போய் சொல்றது? தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே எல்லாம் வல்ல இறைவன் தன் கையில் வைத்திருந்த செங்கோலை வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்து அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான். இதுக்கப்புறமும் வள்ளல் பெருமான் வேறு இறைவன் வேறுன்னு பார்க்கிறவங்களுக்கு என்ன உண்டாகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேதம் நீங்காது. நீ நான் என்னும் வேதம் தவிர்த்தான்னு வள்ளல் பெருமான் சொல்வாரு. அந்த பொருளின் உண்மை தெரியாமல் போய்விடும். அப்படி அந்த திருவருட்பாவில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றவர்கள் அடியனாக்கி பிள்ளையாக்கி முருகப்பெருமானா மாறுவாங்க. அடியனாக்கி திருநாவுக்கரசர், பிள்ளையாக்கி திருஞான சம்பந்தர், பிள்ளைன்னா முருகப்பெருமான், நேயனாக்கி சுந்தர பெருமான் அடிகளாக்கி கொண்டார். இதுதான் படிநிலை. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அடியனாக இருக்கும் பொழுது அடுத்த நிலைக்கு போறதுக்கு உள்ள அறிவும் உணர்வும் கொடுப்பவன் இறைவன். பிள்ளையானதுக்கு அப்புறம் முருகப்பெருமானதுக்கு ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நேயர்களாக, அந்த நேயன் என்பவன் நண்பன் என்பவன் என்ன பண்றான், அந்த இறைவனோட மிகவும் நெருங்கி நிற்கிறான். எல்லா இடங்களுக்கும் இறைவனோடு செல்வான், அதுதான் நேயன், அவர் தான் சுந்தரர். அப்படிப்பட்ட ஒரு நிலையை பெறுகின்றான், அது ஒரு ப்ரமோஷன். அதுக்கப்புறம் அடுத்த ப்ரமோஷன் அடிகளாக்கி கொண்டது. இறைவன் தன்னோடு கலந்து கொள்ளுகின்ற ஒரு உன்னத நிலையை கொடுப்பது, அது அடிகளாக்கி. அப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அடியனாக்கி ஒரு ப்ரமோஷன், பிள்ளையாக்கி ஒரு ப்ரமோஷன், நேயனாக்கி ஒரு ப்ரமோஷன், அடிகளாக்கி கொண்டார். அப்படி ஒவ்வொரு நிலையிலும் உணர்வுக்குள்ளும் அறிவுக்குள்ளும் புகுந்து புகுந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி விடுவது. கைவிட மாட்டான் என்று ஊதுவது சங்கேம்பர், கைவிடாமல் தூக்கி தூக்கி விடுறது, அடுத்த நிலையில ஏற்றி விடுறது. அப்படி வந்து அடுத்த நிலையில ஏற்றி விட்டாருங்கிறது மெய்யருள் வியப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து அறிவு கெட்டு இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த போது என்னை இறைவன் தூக்கி அடுத்த நிலையில் அமர்த்தினான் சொல்லுவார். அப்படி வழித்துறை தெரியாமல் இருந்த பொழுதெல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் உணர்வுக்குள் புகுந்து வழித்துறை அளித்தான் என்று பெருமான் இதுல நிறைய இடங்கள்ல கொடுப்பார். ஆக தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட தெரியாது அனைத்த தயவுடைத்தாயே என்கின்ற ஒரு பொருளை அங்க நீங்கள் பார்க்க வேண்டும். நமக்கு தெரியாம மேல போறது எப்படி, மேல போறது எப்படி, அடுத்த நிலை எப்படி அடையலாம், ஞானத்தை எப்படி அடையலாம்னு தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் புகுந்து உள்ளகத்தமர்ந்து எனது உயிரில் கலந்து இறைவன் அடுத்தடுத்த நிலையை காண்பித்தான் என்று பெருமான் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைதான் இங்கே பேசப்படுகிறது. அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி கொண்டாய் என்று படிநிலை பலவாய் ஒவ்வொரு படிநிலையிலும் இந்த அருட்பாவை நீங்க படிக்கும் பொழுது, இந்த திருவருட்பாவை படிக்கின்ற பொழுது அதற்குள் விளக்கப்பட்டிருக்கிறது, அதற்குரிய படிநிலைகள் ஒவ்வொரு நிலையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பாதையில போகும்போது இந்த நூல் சுருதியாக நின்று அருள் செய்யும் திருவருட்பா. அடுத்த அடுத்த நிலைக்கு போறதுக்கு உள்ள உணர்வும் அறிவும் ஆற்றலும் அந்த திருவருட்பாவில் இறைவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை பெறுகின்ற நிலை பரசிவ நிலை. அந்த வாக்கு துரிய வாக்கு. அத்தகைய உன்னத நிலையில் இருந்து பெருமான் இதனை பெற்றிருக்கின்றார்கள் அப்படிங்கறதுதான் இந்த முக்கிய நோக்கம், இந்த இந்த செய்தி, இந்த பேசுகின்ற செய்தியினுடைய முக்கிய நோக்கம். ஆகையினால நான் ஃபைனல் நிலைக்கு வரப்போறேன். சாதாரண மனிதர்கள் விபரீத புத்தியினாலும் ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் ஆன்மாவில் இருள் சூழ்ந்து அறிவற்ற நிலையில் கருமை குணம், கடின குணம், மலக்குற்றங்கள், எளிதில் உருகாத தன்மை, புலால் நாற்றமுடைமை முதலிய வன்மை குணங்கள் உள்ள மனிதர்களிடம் வெளிப்படுகின்ற மொழி ஆங்கார மொழி. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, விபரீத புத்தி பெற்றிருக்காங்க, ஆணவம் பெற்றிருக்காங்க, அகங்காரத்தை வச்சிருக்காங்க, ஆன்மாவில் இருள் சூழ்ந்து போச்சு, அறிவு கெட்டு போயிருக்காங்க, அறிவும் மனசும் கருமையா இருக்கு, கடினமா இருக்கு, மலம் சூழ்ந்த வாழ்வையை பெற்றிருக்கிறாங்க, ஆணவமாய கண்மை நிறைஞ்சிருக்கு, அவங்க உள்ளம் உருகிறது இல்லை, உடம்புலையும் வாயிலையும் புலால் நாற்றம் இருக்கு, கற்பூர வாசனையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைம்பாங்க, அப்படி கற்பூர வாசனையை பற்றி தெரியாமல் புலால் நாற்றம் உடம்புல வந்து சதையினுடைய நாற்றம் வெளிப்படுகிறது. இத்தகைய வன்மை குணங்கள் உடையவர்கள் எல்லாம் நூல் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் எழுதுகின்ற நூலை படிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் வீணாகிறான். அம்பலப்பாட்டு அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் தெருப்பாட்டுன்னு வள்ளல் பெருமான் குறிக்கின்றது காரணம் இதுதான். இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆயுதம் தேவைப்படுது? கடப்பாறை, மண்வெட்டி, கோடாரி, அரிவாள். இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகின்றவர்களை போல மிக சாதாரண செய்திகளை மட்டுமே அவர்களால் பேச முடியும். இது ஒரு காலத்திலும் ஞானத்தை கொடுப்பதாக இருக்காது. ஆனால் வள்ளல் பெருமான் பேசுகின்ற நோக்கம் என்பது அருள் போகம், ஆனந்த போகம், சிவபோகம் ஆகிய லட்சியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே திருவருட்பாவை படிக்கின்றவர்கள் எந்த நிலை பெறுவார்கள்? பரசிவ நிலையை பெறுவார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? பரமாகாயத்தில் இருந்து வரக்கூடிய துரிய வாக்காக இருக்கும். அது என்ன பண்ணும்? அதை படிக்கிறவங்களை தூய்மை செய்யும், உடம்பை தூய்மை செய்யும், தத்துவங்களை தூய்மை செய்யும், உயிரை தூய்மை செய்யும். அது மட்டுமல்லாமல் உபதேசம் தந்து கொண்டிருக்கும் யாருக்கும் தெரியாமல் திருவருட்பா ஒரு மனிதனுக்குள் புகுந்து அறிவில் கலந்து உபதேச உணர்வுகளை தந்து கொண்டே இருக்கும் என்று பெருமான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய உண்மை குணத்தை, உபதேசத்தன்மையை மறைக்காமல் சொல்லுகின்ற கருணையை உடையதுதான் திருவருட்பா. அது திருவருள்பா, திருவருளால் சொல்லப்பட்டது, இறைவனே கூறியது. ஒரு மனிதனுடைய தீய வினைகளை எல்லாம் போக்க வல்லது, குருவாக இருக்க வல்லது, அருளில் அருள்மயமாக செய்ய வல்லது, அருள் தருவது, ஆன்மாவினுடைய மூடத்தன்மையை நீக்க வல்லது, எல்லாம் வல்ல இறைவனுடைய முழு பலத்தையும் தர வல்லது. வள்ளல் பெருமான் எழுதுறாரு. வள்ளல் பெருமானுடைய பலத்தை நீங்க பெற விரும்புறீங்களா? இன்னைக்கு லட்சியம் வேணும். சரி, வள்ளல் பெருமான் சொல்றாரு, அப்பா நான் பெற்ற பெரும் பலத்தை, இறைவனுடைய இயலை நான் பெற்றிருக்கின்றேன், இறைவனுடைய உருவை நான் பெற்றிருக்கின்றேன். நண்பனே, சன்மார்க்கத்தினுன் அன்பனே, சன்மார்க்க திருவருட்பாவை தொட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பனே, சன்மார்க்கியே, நீ என்னுடைய பலத்தை விரும்புகின்றாயா? கொடுப்பதற்கு இரண்டு கரங்களை நான் நீட்டிக்கொண்டிருக்கிறேன், வந்து வாங்கிக்கொள். நான் பெற்ற பலத்தையெல்லாம் உனக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், வாங்கிக்கொள் என்று தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்திதான் மெய்மொழி பொருள் விளக்கம். அதுல வள்ளல் பெருமானுடைய பெருங்குணம், பரம கருணாம்பரம் என்று சொல்லக்கூடிய பெருங்குணத்தை நம் வள்ளல் பெருமான் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஏப்பா, நீ தென்னை மரத்துல ஏறி தேங்காய் குடிக்கிற மாதிரி இல்ல, இளநீர் குடிக்கிற மாதிரி இல்லையா, அது கஷ்டப்படாம எளிமையா கொடுக்கிற ஒரு வழித்துறை தான் சன்மார்க்கம். அதை நீ சன்மார்க்கத்தை முழுமையா அடையறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது தான் திருவருட்பா. எனக்கு கொடுத்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வது. அது துரிய வாக்கு, அது பரசிவ நிலை. இப்படி அருட்போகம் தரவல்லது, ஆனந்த போகம் தரவல்லது, சிவபோகம் தரவல்லது, ஒவ்வொரு படியிலையும் உணர்வு தரவல்லது, வழித்துறையை தரவல்லது, கைகளை நீட்டி தானே தருவது, விரும்பிய பக்குவர்களுக்கு, சன்மார்க்கிகளுக்கு, நம்மை போன்ற அன்பர்களுக்கு தான் பெற்ற இன்பத்தை முழுமையாக தரவல்லது, தான் பெற்ற பலத்தை முழுமையாக தரவல்லது இந்த நூல். யார் பெற்ற பலம்? வள்ளல் பெருமான் பெற்ற பலம். அது யாருகிட்ட இருந்துச்சு? இறைவன் இருந்துச்சு. அத்தகைய ஒரு பெரிய நிலைதான் இந்த மெய்மொழி பரசிவ நிலை. ஒரு தென்னை மரத்தில் ஏறணும்னா ஒரு ஏணி வேணும், அல்லது ஏறுவதற்குரிய அந்த பழக்கம் வேணும், அனுபவம் வேணும், மேலே ஏறினதுக்கு அப்புறம் தேங்காய் குலைய வெட்டுறதுக்கு ஒரு துரட்டி வேணும், அந்த அந்த இளநீரை கீழே போட்டதுக்கு அப்புறம் இளநீரை சீவரத்துக்கு ஒரு அருவா வேணும், இப்படியெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க இளநீ குடிக்க முடியும். ஆனால் திருவருட்பாவில் இருக்கக்கூடிய அமுதத்தை யார் ஒருத்தர் பெறணும்னு நினைச்சு படிக்கிறீங்களோ, சொல்றீங்களோ, வணங்குறீங்களோ, அவங்களுக்கு வள்ளல் பெருமான் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுப்பதற்காக கைகளை நீட்டிக்கொண்டிருக்கின்றார் என்று அப்பெருமானே எழுதுகின்றார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய நிலை. யாரெல்லாம் வந்து இந்த திருவருட்பாவை சொல்றமோ அவங்களுக்கு கவசர குண்டலங்கள், கவச குண்டலங்கள் உடம்புல தானாக தோன்றும் கர்ணனை போல, அந்த கவச குண்டலங்கள் ஒரு மனிதனை சரியான பாதையில், நெறியான பாதையில் செலுத்தும். இந்த மொழி சிவசுதந்திரத்தால் பேசப்படுகின்ற மொழி, அகங்காரமற்ற மொழி, எல்லாம் வல்ல திருவருள் ஆன்மாவில் பொருந்திய நிலையில் பேசப்பட்ட மொழி, எல்லாம் வல்ல திருவருள் ஆன்மாவை கலந்து கொண்ட போது ஏற்பட்ட பரசிவ நிலையில் இருந்து பெற்ற மொழி, நாதாந்தத்தில் இருந்து தோன்றிய மொழி, நாதாந்தத்தில் சென்று சேர்ந்த வள்ளல் பெருமானோடு கலந்த மொழி, சிவஞானத்தால் பெற்ற மொழி, மோனம் ததும்ப மொழிந்த மொழி, இது திருவருள் துரிய மொழி. இதில் தற்சுதந்திரம் இல்லை, தற்புகழ்ச்சி இல்லை, தன் மேம்பாடு கருதவில்லை, எல்லாம் வல்ல இறைவனையே காட்டுகின்ற உன்னத மொழி, இறைவனோடு சேர்ப்பிக்கின்ற மொழி, இதுவே திருவருட்பா. திருவருள் பா, திருவருள் பாடல், திருவருளால் சொல்லப்பட்ட பாடல், திருவருள் துரிய மொழி என்று இதனை சொல்லலாம். மிக அற்புதமான ஒரு மொழி இந்த மொழி. இந்த திருவருட்பா முழுமையும் உருவமற்ற நிலையில பரம ஆகாயத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு உன்னத செய்தி. முழுக்கவும் அந்த பாடல் முழுக்கவும் நிர்குணமாக சொல்லப்பட்டது. யார் ஒருத்தர் வள்ளல் பெருமானிடத்துல இடைவிடாது பற்று வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானம் வாய்க்கிடும் என்று திருமந்திரத்தில் ஒரு செய்தியை திருமூல பெருமான் குறிப்பிடுவார். நேயத்தே நின்றார்க்கு ஞானாதி நின்றிடும். இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு கார் ஓட்ட தெரியுது, அந்த கார் ஓட்டுற அந்த பெரிய ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நாம என்ன பண்றோம், அவர்கிட்ட நட்பா இருந்து ஐயா எனக்கு இந்த கார் ஓட்ட கத்து கொடுங்க அப்படின்ட்டு அவரிடத்துல அன்பா பழகுறோம், அவரோட சேர்ந்து இருக்கிறோம், அவரு கார் ஓட்டும் போதெல்லாம் கூடவே கூட்டிட்டு போறாரு, இதுல இப்படிப்பட்டெல்லாம் ஓட்டணும் இப்படி எல்லாம் ஓட்டணும், இதுல குற்றங்கள் வரும், இந்த மாதிரி எல்லாம் செய்யணும், இதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும், எல்லா விவரமும் சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கார் ஓட்ட தெரியுது, அந்த சேர்ந்தவங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவர் கார் ஓட்டத்துக்கு மற்றவங்களுக்கு கத்து கொடுக்குறாரு. அது மாதிரி தான் யாரெல்லாம் வந்து இந்த எல்லாம் அறிந்த குருநாதனை, சத்குருவை, ராமலிங்க வள்ளலை, சுத்த சிவஞானியை அன்பு கொண்டு அவரோடு இணைகின்றார்களோ அவர்கள் இறைவனை பெறுவார்கள். அதற்கு ஒரு ஒரு புரோஸ், ஒரு உரைநடைன்னு சொல்லலாம், ஒரு நூல்னு சொல்லலாம், ஒரு வேதம்னு சொல்லலாம், அது திருவருட்பா. இந்த திருவருட்பாவை துணை கொண்டால் வள்ளல் பெருமானுடைய நட்பும் கிடைக்கும், உறவும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும், சுத்த சன்மார்க்கமும் கிடைக்கும், சிவமும் ஆகலாம் என்று கூறி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, மிகவும் கடினமான ஒரு செய்தியை, மிகவும் மென்மையான ஞானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். இன்னைக்குங்க ஏதோ போன் சரியா ஒர்க் பண்ணல, இருந்தாலும் கூட இந்த கடைசியில இந்த பேசின இந்த செய்தி மிகப்பெரிய ஆற்றல் உடைய செய்தி. என் சொந்த சரக்கு இல்லது, எல்லாமே வள்ளல் பெருமான் கொடுத்தது. வள்ளல் பெருமானுடைய மெய்மொழி பொருள் விளக்கத்தை துருவி 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 பல ஆண்டுகளாக ஆய்வு செய்ததின் பயனாக இன்னைக்கு பெருமானுடைய அருளால பேசியிருக்கேன். இது என் சொந்த விஷயம் அல்ல, இது பலருடைய ஞான தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். பெருமான் எனக்கு நிச்சயமா கருணை கொடுப்பார், நீங்கெல்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு நல்ல செய்தியை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இந்த செய்தி சாதாரணமான செய்தி இல்லைங்க, மிகப்பெரிய கருணையினால் சொல்லப்பட்ட மொழியை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். நீங்க எல்லாம் என்னை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் நிச்சயமா இந்த சன்மார்க்க பாதையில செல்வேன். உங்களுடைய ஒவ்வொரு திருவடிகளையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். நான் இந்த நூல் எழுதுறேன்ல, நான் நூல் எழுதுற நூல்ல இது ஒரு முதல் பக்க செய்தியா தான் இது இருக்குது. நான் பிற்காலத்துல இந்த நூல் எல்லாவற்றையும் முடித்து விட்டு உங்களிடத்துல நிச்சயமாக மீண்டும் வருவேன். அப்போ இந்த செய்தி எல்லாம் நல்ல ஒரு போர்டில் எழுதி அதை நீங்க எல்லாம் படிக்கிற மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் பின்னாடி கொடுப்பேன். இது ஒரு நல்ல செய்தி. நீங்க அப்பெல்லாம் நான் செய்வதற்கு என்ன நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கணும். இந்த பாதையில, ஞான பாதையில செல்வதற்கு நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கணும். நீங்க முழு மனசோட எவ்வளவு வயசு இருக்குங்கிறதுல முக்கியம் இல்லை, நீங்க முழு மனசோட வள்ளல் பெருமானுடைய திருநாமம் சொல்லி என்ன வாழ்த்துனீங்கன்னா நான் வாழ்வேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். ஐயா நான் முடிச்சிட்டேயா? ஹலோ, ஹலோ, வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம், நன்றிங்க ஐயா. ஐயா மிக மிக அருமையான பேச்சு.
இது கடைசியில கொஞ்சம் கடைசியில மறுபடியும் கேட்டுச்சிங்களா ஐயா?
ஐயா ரொம்ப எல்லாமே கிளியரா கேட்டதுங்க ஐயா, எந்த குறையும் இல்ல, எல்லாம் ரொம்ப நல்லா கேட்டது.
ரொம்ப
மிக மிக அருமை,
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி
ஐயா. நம்ம அடுத்த கட்டத்து அடுத்த கட்டமா நம்மளுடைய கேள்வி நிகழ்ச்சிக்கு, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம் ஐயா.
போகலாம் ஐயா.
சரி, இப்போ வந்து பொறுப்பாகாமை ராஜ்யமா நீங்க வாசிக்கிறீங்களா? பொறுப்பாகாமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு.
இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்ம நேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்.
The person you are speaking with has put your call on hold.
அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழி நடக்கும் விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரும் அல்லது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்களை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. அன்பர்கள், உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்ததுன்னா ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம்.
ஐயா வணக்கங்க, கோபி பேசுறேங்க.
ஐயா வணக்கம், சொல்லுங்கயா.
சொல்லுங்கயா. எனக்கு ஒரு கேள்வி, இங்க அந்த அடியன் அடியனாக்கி நேயனாக்கி பிள்ளையாக்கி அடிகளாக்கி கொண்டா என்ன எவ்வளவு நிக்கும், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்களா? அது இன்னும் ஒரு தடவை சொல்ல முடியுங்களா?
அடி என்ன? அடிமை. அந்த வந்து திருநாவுக்கரசர் போன்று அடிமை செய்பவர், தொண்டு செய்பவர் வந்து அதுல வந்து அந்த அடிமை செய்தல்ங்கிறது எல்லாமே திருவருள் சாட்சியா இருக்கிறது. லட்சியம் முழுக்கவுமே பற்றிய பற்றனைத்தும் பற்றற தன்னை பற்ற சொன்னான் அப்படின்பாரு தாயுமான சுவாமி. வள்ளல் பெருமான் சொல்வாரு பற்றிய பற்றற பற்றிய பற்றனைத்தும் பற்றற விட்டு அருள் அம்பல் பற்றிய பற்றுமீனோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு. அதே போல வந்து இந்த நெஞ்சரி உறுத்தல்லையும் சொல்லியிருப்பாரு பற்றுக்கள் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து சாதுக்கள் சங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவர் பெருமான் என்ன சொல்லியிருப்பாரு? பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் சொல்லியிருப்பாரு. அது வள்ளல் பெருமான் சொல்லும் போது அதுக்கு வந்து பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பழியாதாலும் பாரு. அப்படி அந்த பற்றற்ற நிலையில் முதலில் நுழைகின்ற தன்மை அடிமைத்தன்மை, அதுதான் அடியனாக்கி. அதுதான் திருநாவுக்கரசர் அதை செஞ்சார். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார்னாரு. யாரு? திருநாவுக்கரசர் பெருமான். தங்கமும் வைரமும் மணிகளும் வந்து அவருக்கு வந்து என்னன்னு என்ன குப்பை மாதிரி தெரிஞ்சான். தஞ்சாவூருக்கு பக்கத்துல திருப்பந்துரத்திங்கிற ஊர்ல திருநாவுக்கரசர் பெருமான் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த கோயில்ல உழவார பணி செய்யறது அவருக்கு உள்ள ஒரு பணி, அவரா எடுத்துப்பார். ஒரு சொந்தமா செய்யக்கூடிய ஒரு இயல்பை பெற்றிருந்தார் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான். அப்ப இறைவன் அவரை சோதிக்கிறதுக்காக அதுல பொண்ணும் மணியும் போட்டு விட்டான். இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு. யார? திருநாவுக்கரசர் பெருமானை சோதிக்கிறதுக்காக இல்ல, நமக்கு ஒரு கல்வியை கொடுக்க விரும்புறான் இறைவன். அப்ப அதுல வந்து அந்த உழவார பணி செய்கின்ற பொழுது அந்த அந்த புல்லுல வந்து ஓடு செம்பொன் நல்ல நல்ல சுத்தமான தங்கம் இருக்கு, பொண்ணும் மணி இருக்கு, குப்பை இருக்கு, தேவையில்லாத கலைகள் இருக்கு. திருநாவுக்கரசன் பெருமான் பாக்குறாரு, எல்லாத்தையும் செதுக்கி தள்ளி குப்பை கொட்டியில குப்பையெல்லாம் கொண்டு போய் கூட கொண்டு போய் தூரமான இடத்துல கொட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன், திருநாவுக்கரசர் பெருமானுக்கு அது பொண்ணு, இது மணி, இது ஓடு, இது குப்பை, இது கலை என்கின்ற பேதமே தெரியல, சுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்ப அத்தகைய செயலுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இறைவா நான் உன்னை அடைவதையே லட்சியமாக கொண்டிருக்கிறேன். லட்சியம் வள்ளல் பெருமான் இந்த மெய்மொழி பொருள் விளக்கத்துல எதை குறிப்பிடுறாருன்னா லட்சியம், ஒரு கோல். அது இறைவனையே குறிப்பதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் நம் வள்ளல் பெருமான். அங்கதான் அந்த அடிமை தலை, அது அடிமை ஆயிடுறது, ஒரு ஸ்லேவரி. இறைவா, நான் உன்னை மட்டுமே அடைய விரும்புகிறேன். இந்த உலகத்தில் வேறு எதனையும் நான் அடைய விரும்பவில்லை. எனக்கு நோக்கம் ஒன்றும் இல்லை. ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் மூன்றையும் உன்னிடத்தில் விட்டுவிட்டேன். இதுதான் நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்படி இந்த மூன்று சுதந்திரத்தையும் விட்டுட்டா அதுக்கு பேரு தான் அடிமை. அப்படிப்பட்ட நிலைக்கு தான் அடியனாக்கி. அடுத்தது பிள்ளை, கொஞ்சம் உரிமை கூட. நீ எனது பிள்ளை ஆனதினாலே அப்படின்னு வள்ளல் பெருமான வந்து இறைவன் கூப்பிடுவார். பிள்ளைன்னா முருகன். திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுக்கறாங்க, ஞான கல்வியை கொடுக்கறாங்க, உரிமையை கொடுக்கறாங்க. அந்த நிலையை பற்றி தெரிவிப்பதுதான் அந்த திருஞான சம்பந்தருடைய அவதாரம். திருநாவுக்கரசருடைய அவதாரம் அடிமைத்தன, அடிமைத்தன்மை. திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரம் பிள்ளைத்தன்மை, முருகன். கொஞ்சம் நெருங்கிறது இறைவனிடத்துல உரிமை கொள்வது. அதுக்கும் அடுத்த நிலையில சமயக்கட்டு வரைக்கும் போறது, படுக்கை அறைக்கும் வரைக்கும் போறது அப்படின்ற மாதிரி நட்பு சுந்தரர் குறிப்பிடுவது. அதுக்கு இந்த நான்கு நிலைகள்ல வந்து நான்கு மார்க்கங்கள் இருக்கு. வந்து அடிமை மார்க்கம், பிள்ளை மார்க்கம், அடுத்தது வந்து அதான் தாச மார்க்கம்னு சொல்லுவோம் அடிமைங்கிறதுக்கு. அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்காக பிள்ளையை குறிப்பிடுவாங்க. அடுத்தது வந்து சக மார்க்கம், சகத்தோடன். நான்காவதாக சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கத்தை யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ, இந்த சன்மார்க்கம்ங்கிறது மாணிக்க வாசகரை குறிப்பது, சக மார்க்கம்ங்கிறது தோழனை குறிக்கக்கூடிய மார்க்கம் சுந்தரரை குறிப்பிடுவது. இந்த நான்கு மார்க்கங்கள் இருந்தாலும் திருமூலர் பெருமான் சன்மார்க்கத்தை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் மற்ற மூன்று மார்க்கங்களை அடைவார்கள்னு சொல்வார். ஆகையினால அந்த மார்க்கங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவாரு, நேரா சன்மார்க்கத்துக்கு வர்றாரு. நம்ம திருமூலர் பெருமான் என்ன சொல்றாரு, இந்த நான்கு மார்க்கங்களை பற்றி விளக்குவாரு. விளக்குனாலும் கூட சன்மார்க்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மற்ற மார்க்கங்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் பெருமான் சொல்லுவாரு. ஆனா மற்ற மார்க்கங்கள் எல்லாம் விளக்கியிருப்பாரு. ஆனா சன்மார்க்கத்துக்குள்ள அடக்கம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா இதுல வள்ளல் பெருமான் அதெல்லாம் தொடல. அவரு நேர சன்மார்க்கத்துக்கு வருவார். ஆனாலும் திருவடி புகழ்ச்சியில இந்த நான்கு பெரியவங்களையும் வணங்குவார். அப்படி வணங்குறதுனால அவர்கள் பெற்ற அறிவையும் அன்பையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத அங்க காட்டியிருப்பார். அதனுடைய நுணுக்கமாக அவர்களை வணங்குகின்ற பொழுது அத்தகைய வாய்ப்புகளை ஒரு சன்மார்க்கி பெறுகின்றார் என்கின்ற உண்மையை இந்த மெய்மொழி பொருள் விளக்கத்துல ஆழ்ந்து போன தெரியும். ஆகையினால நான் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சன்மார்க்கம் என்கின்ற ஃபைனல் ஸ்டெப், படிநிலையில ஃபைனல் ஸ்டெப் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டு அந்தந்த நிலையை நான் கடந்து வந்தேன் என்கின்ற உண்மையை நமக்கு காண்பிக்கிறார். அடியனாக்கி பிள்ளையாக்கி ஒரே நேரத்தில் இந்த திருவருட்பாவை படிக்கும் போது இந்த நான்கு நிலைகளும் தானாக அனுபவத்தின் கண் தோன்றும். ஒன்று, ஒவ்வொரு நிலையிலிருந்தும் ஒரு புரமோஷன் ஆகும் பொழுது உணர்வுக்குள் இருந்து வெளிப்படுத்துவார் இறைவன் என்று எதுல குறிப்பிடுறாங்க, மெய்மொழி பொருள் விளக்கத்துல அழகா வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாருங்க. மிக மிக நுண்ணிய செய்தி அந்த இடத்துல வந்து பெருமான் குறிப்பிடுறாரு. அதுல இவ்வளவையும் வந்து அறிவுக்குள் புகுந்து உணர்த்துவாங்கன்னு சொல்றாரு. இந்த திருவருட்பாவுல நுழையிறவங்களுக்கு உபதேசிய லட்சிய தன்மையை பெற தொடங்கிய சாதகர்க்கு, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, மற்றவங்க அன்பர்கள் கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் சன்மார்க்கத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும், அதை பத்தி எல்லாம் பெருமான் வந்து கண்டுகொள்ளல. அந்த உபதேச லட்சிய தன்மையை பெற தொடங்கிய சாதகர்க்கு, இப்ப நான் ஒரு கோல் வேணும், கோல் வேணும், ஒரு லட்சியம் வேணும், அந்த லட்சியம் இறைவனை அடையிறது மட்டும்தான் இருக்கணும்னுட்டு ஒரே செய்தியை தான் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கேன் நான். அந்த உபதேச லட்சிய தன்மையை பெற தொடங்கிய சாதகர்க்கு ஃபாலோயர் சத்தம் பருவத்திற்கு அடுத்த ஒன்னாம் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பாராம், ரெண்டாம் கிளாஸ் சன்மார்க்கத்துல ரெண்டாம் கிளாஸ் போறவங்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பாராம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த படியில போறவங்களுக்கு, அந்தந்த படி அடுத்தடுத்த படியில வர்றவங்களுக்கு சத்தம் பருவத்திற்கு அடுத்த உணர்வானும் சொல்றாரு. அந்த உணர்வை கொடுத்து அடுத்த படியில தூக்குறது, அடுத்த படிக்கு போன உடனே அதுக்கு மேல போற படிக்கு உள்ள உணர்வை கொடுத்து அதுக்கு மேல தூக்குறது. இப்படி இந்த நிலைகள்ல யார் ஒருத்தர் போனாங்களா, அடியனாக்கி, பிள்ளையாக்கி, நேயனாக்கி, அடிகளாக்கி, முற்றும் சிவமா மாற்றக்கூடிய நிலை வரைக்கும் உணர்வுக்குள்ள இருந்து பாடம் கத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் திருவருட்பாவில இருக்குன்னு பெருமான் சொல்றாரு. கல்வி ஏலாம் கற்பித்தான் சொல்றாருல்ல, அந்த கல்வி எல்லாத்தையும் கற்பித்து வெளியிலிருந்து வரல, இது படிப்பால் அறியக்கூடாது, கருத்தின் கண் கருதி வழிபாடு செய்தால் இந்த கல்வி கற்பிக்கப்படும், உணர்வுக்குள் இருந்து கற்பிக்கப்படும். ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் நான் சொன்னேங்கய்யா, ப்ரொமோஷன்ங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு படியிலிருந்து அடுத்த படி போறதுக்கு அறிவு, அது எங்க இருந்து கிடைக்கும், உணர்வுக்குள் புகுந்து வள்ளல் பெருமான் வெளிப்படுத்துவார், எல்லாம் அல்ல இறைவன் வெளிப்படுத்துவார், இருவரும் வேறு வேறு அல்ல ஒருவரே என்று எண்ணுகின்ற எண்ணத்தால் இது கைகூடும். ஐயா ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து மிகப்பெரிய செய்தி, நீங்க கேட்டுட்டீங்க. அந்தந்த ஸ்டெப்பு கடந்து போகும்போது அந்த உணர்வுக்குள் இருந்து வள்ளல் பெருமான் கற்பித்தருள்வார், உங்களுக்கும் அவ்வாறு செய்வாரு, செய்யணும், எனக்கும் செய்யணும், நாம் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இது சாத்தியம், தண்ணியில குதிச்சிருங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு போகட்டும், எங்கேயாவது வள்ளல் பெருமான் கை தூக்கி விடுவாரு உணர்வுக்குள் இருந்து. இப்ப வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா குதிக்கிறது தான். ஐயா இந்த செய்தி போதுமானதா இல்லையோ எனக்கு தெரியாது
ஐயா, ரொம்ப நல்லா விளக்கி இருக்கீங்கய்யா, ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கி இருக்கீங்கய்யா. இதுல இன்னொரு கேள்விங்க, இதே தலைப்புல இப்ப வந்து படிப்படியா சொல்லிருக்கீங்க, அடியன் பிள்ளை நேயன் அடிகள் அப்படின்ட்டு, நம்ம வந்து இந்த படிநிலையில தான் போகணுமாங்கய்யா, இல்ல வந்து நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சில சமயம் மாற்றம் வரும் இல்லைங்களாயா, சில சமயம் வந்து நம்மள அதாவது ரொம்ப அதாவது வேண்ட நிலையில வந்து கடவுள் கிட்ட பிரார்த்திப்போம், சில சமயத்துல வந்து நண்பனா நினைச்சு பிரார்த்திப்போம், அந்த மாதிரி அந்த நிலை மாறிட்டே இருக்குங்களா, அந்த மாதிரியும் பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி வருஷ நிலையில தான் போகணுங்களா?
அப்படிலாம் இல்ல, நான்கு நிலையை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா நான்கு ஒழுக்கத்துல தீர்ந்து போச்சியாது, பினிஷ்ட். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும்னா இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்ங்கிற நான்கும் நான்கு அடியனாக்கி பிள்ளையாக்கில முடிஞ்சு போறியா? ஆனா இந்த ஒழுக்கம் இல்லாம ஒண்ணு கதைக்காகாது. அப்ப இந்த இந்திரிய ஒழுக்கம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இவரு நம்ம இதுல சொல்லுவாங்க, நெஞ்சறி ஊர்த்தல சொல்லும் போது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி இது வாய்க்காதுன்னு சொல்லியிருப்பாரு. சாதுக்கள் சங்கம்னா ஒரு குருவை தேடணும், குருவிடத்துல வந்து அடிபணிஞ்சு வாழணுங்கிற ரகசியமே இந்த சன்மார்க்க உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எல்லாமே நான் ஞானிதான் அப்படின்னு சொல்ல, தாழும் குணம் வந்தால் திருவருள் சக்தி பதியும் அப்படின்னுட்டு ஒரு செய்திய வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில கொடுத்திருப்பாருயா. இந்த சமுதாயத்துல அந்த குணத்தை மட்டும் நான் பாக்குற வரைக்கும் விதைக்கிறது சாமானியம் இல்ல, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். பார்த்தேன் நான். சரி என்ன கடை தேத்திக்கிட்டு நான் போயிட்டு இருப்போம், நம்ம இதுக்கு தேவையில்லை, இதுக்காக நான் வரல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்தேன் யானு. அதுலதான் வந்து சொல்றாரு, அது பற்றற்றால் அன்றி பழியாதால் எப்படி அது கைகூடும்னா, சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி இது கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு அதுல வந்து ஒரு என்ன பண்ணிப்பாரு, ஒரு சபித்தல்னு சொன்னாலும் சரி, ஒரு வழித்துறைன்னு சொன்னாலும் சரி, ஒரு க்ளூ, ஒரு உளவு, ஒரு சீக்ரெட் வே அப்படின்னு நீங்க எப்படி சொன்னாலும் அது பொருந்தும். அதுக்கு உளவுங்கிற வாசகம் தான் மிக அற்புதமான ஒரு வாசகம். ஆகையினால என்ன ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் வந்து எப்ப சித்தியாகும்னு கேட்டீங்கன்னா, சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் முடியவே முடியாது. இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தத்துவம் எல்லாம் சுத்தி ஆயிரும். இந்த தச காரியம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் இந்த ஒழுக்கத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆகையினால ஐயா வந்து என்ன பண்ணணும், ஒரு முழுமையான ஒரு சப்ஜெக்டா அதை நீங்க பார்க்கணும். ஒரு தனித்தனி சப்ஜெக்டா பார்க்காம இந்த நிலையை வந்து என்ன பண்ணணும், நெஞ்சரி உறுத்தல்ல பிடிச்சி, அதை நெஞ்சரி உறுத்தல்ல பிடிச்சி ஒரு நாலு சாதுக்கள் இடத்துல போய் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதனால சொந்தமா படிச்சு படிச்சு இதை வர்றதுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உதாரணமா இந்த மெய்மொழி பொருள் விளக்கத்தை, இந்த செய்தியை நான் சொல்ற செய்தியை பல காலம் கேட்டுட்டு அந்த மெய்மொழி பொருள் விளக்கத்தை படிச்சு பாருங்க, எளிமையா விளங்கும். இல்லாம படிச்சு பார்த்தா அது புரியவே இல்லை, புரியவே இல்லைன்னு நான் 100 தடவை படிச்சுட்டு நான் சொன்னேன், 100 தடவை எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பெருமான் இடத்துல அளவு கடந்த பற்று வச்சு லட்சியம் வச்சு லட்சியம் வச்சு என்னன்னு சாமி இதை படிக்கிறது கூட எனக்கு யோகிதை இல்லையா அப்படின்னு கேட்டு 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 இதை நான் படித்தேன். அப்போ சாதுக்கள் சங்கத்துல நல்ல சாதுக்கள் இடத்துல போய் வணங்குறது, அது அப்படி வணங்கும் போது ஏதோ ஒன்று அவங்க காலில் இருந்து நமக்கு ஒட்டிக்கும். எனக்கு ஒரு தடவை கழுத்து வலி வந்துச்சு. கழுத்து வலி வந்த உடனே நானே ஒரு வைத்தியம் தான், ஆனால் அந்த கழுத்து வலியை என்னால் சரி பண்ணிக்க முடியல. ரொம்ப வந்து C6 C7 அந்த சர்விக்கல் ஒரு ஒரு டேமேஜ்னு வச்சுக்கலாம், அந்த வந்து டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில் வந்துருச்சு. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நேராக வடலூரில் மேட்டுக்குப்பம் போனேன். என்ன எல்லாருக்கும் தெரியும், என்ன நான் அங்கே போனேன்னா யார் ஏன் இங்கே வந்தீங்க எதுக்கு வந்தியான்னு கேட்டுருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு தலப்பா கட்டு கட்டினேன், ஒரு கையிலேயே கட்டினேன், ஒரு பனியனை போட்டேன். போட்டுட்டு மேட்டுக்குப்பத்தில் சுற்றி வர்ற அந்த பாதையில் கொஞ்சம் அந்த இது சிமெண்ட்டு கொஞ்சம் போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஒரு துண்டை விரித்தேன். நான் கொண்டு போன மஞ்சள் பை பாலித்தீன் பைய கொண்டு போய் தலைக்கு வச்சேன், அங்கே படுத்துட்டேன். சாமி எனக்கு இதுக்கு வைத்தியம் பண்ண தெரியல, எனக்கு நீங்க தான் வைத்தியம் பண்ணணும், எனக்கு வலி தாங்க முடியல, என்னால நிமிந்து வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து படுத்துட்டேன். 1 மணி நேரம் எப்படி தூங்கினேன் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பைய தலைக்கு வச்சிருந்தேன் பாருங்க, அதுல வந்து ஒரு 50 மில்லி தண்ணி தேங்கி இருந்தது. அந்த தண்ணி எங்கிருந்து வந்தது ஏது எனக்கு தெரியாது. வேர்த்து தலையெல்லாம் வேர்த்து ஊத்தி கிடக்குது. 1 மணி நேரம் கழிச்சு எழுந்தேன், கழுத்து வலி இல்லை. நேரா காரை ஸ்டார்ட் பண்ணி, நைட்டு 12 மணி இருக்கும், மேட்டுக்குப்பத்தில் புறப்பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து நானே ஓட்டிட்டு தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். என்னத்தை சொல்றது இதுக்கு, இது என்ன நடந்ததுங்க அதுக்குள்ளற. அது மாதிரிங்க ஐயா, குதிச்சிருங்க, சன்மார்க்கத்தை பேசாதீங்க, பேச்சினால் உமக்கு ஆவதென் பேதைகள் பேணும்னு சொன்னாரு திருநாவுக்கரசர் பெருமான். இதுதான் அந்த மொழி. செயல்பாட்டில் இறங்குறது, ஒழுக்கத்தில் இறங்குறது. சாதகர்க்கு தத்தம் பருவத்திற்கு அடுத்த உணர்வு கொடுப்பவன் இறைவன். நீங்க 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா 2ஆம் கிளாஸ் எப்படி போகணும்னு பெருமான் சொல்லுவார். 1ஆம் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணாமையே 2ஆம் கிளாஸ் பத்தி பேசக்கூடாது, 3ஆம் கிளாஸ் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க வந்து பெருமான் மெய்மொழி பொருள் விளக்கத்துல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, உண்மையாகவே லட்சியத்தன்மையை பெற தொடங்கிய சாதகர்க்கு, ஒரு கோல்ல இறங்கினவங்களுக்குன்னு அர்த்தம். லட்சியம்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வி ஹாவ் டு டிட்டர்மைன் அவர் கோல், வி ஹாவ் டு டிட்டர்மைன் அவர் பாத். யாரு நம்மளுக்கு உயிருக்கு உதவக்கூடியவர் யாருன்னு அவங்கள பிடிச்சுக்கணும். கைவிட மாட்டான் என்று ஊதுவது சங்க, கைவிட மாட்டான்னு அவனை பிடிச்சுக்கணும். அவன் கால் பிடித்தேன் விடுவேனோ, கைப்பிடி அன்றதுதான் பிடிங்க, காலை பிடிங்க, நான் போய் கழுத்து வலிக்குதுன்னு போய் அங்க படுத்துட்டேன். நான் எத்தனையோ எத்தனையோ லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன், எத்தனையோ லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். என்னத்துக்கு கொடுத்தீங்களா? உன்னுடைய அறிவை நான் பெற வேண்டும், உன்னுடைய கருணையை பெற வேண்டும், உன் திருவடியில் நான் வாழ வேண்டும். இந்த சாப்பாடு கொடுக்கறது நீ, சாப்பாடை வாங்கிக்கிறவன் நீ, இந்த சாப்பாடும் நீ, இதுக்கு பொருள் கொடுத்தவனும் நீ அப்படின்னு சொல்லி முழுசா சரணாகதி அடைஞ்சு என்னுடைய லட்சியம் முழுக்கவும் உன் திருவருளை பெற வேண்டும், உன்னுடைய உபகார சக்தியை பெற வேண்டும், அது எனக்குள் வந்து இயங்க வேண்டும் என்று இடைவிடாது விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு வந்து லட்சியத்தன்மைன்னு பேர். அப்படி இருக்கிறவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு வள்ளல் பெருமானே வந்து இறங்கிடுவாராம். வள்ளல் பெருமானே வந்து உபதேசம் கொடுப்பாராம். உபதேச லட்சியத்தன்மையை பெற தொடங்கிய சாதகருக்கு, தொடங்கிட்டீங்களா இல்லையா, தொடங்கறதுக்காக முயற்சி பண்றீங்களா, ஆல்ரெடி நீங்க குதிச்சிட்டீங்களா குதிக்கலையா அப்படின்னு கேட்டா, வள்ளல் பெருமானை என்னைக்கு நீங்க வணங்குனீங்களோ அன்னைக்கே குதிச்சிட்டீங்க. ஒழுக்கத்தை பெற்றால் தொடங்கிட்டீங்க. என்ன ஒழுக்கம்? நான் அசைவமே சாப்பிடறதில்லை, நான் கொலை பண்றதில்லை. அது மட்டும் இல்லை, இந்திரிய ஒழுக்கத்தை கடைபிடித்தீர்களா இல்லையா? இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் மூன்றையும் இறைவனுக்கு கொடுத்துட்டு முழுசா தன்னை ஒப்படைச்சிட்டு அடிமை ஆகுறதுங்க. இப்ப சொல்லுங்க, அடிமை ஆகுறீங்களா இல்ல ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் மூன்றையும் இறைவன்ட்ட கொடுத்துட்டீங்களா? ரெண்டும் வேற வேற இல்லைங்க. ஒழுக்கத்துக்கு வந்தீங்களா வரலையாங்கிறதுதான் கேள்வி. ஆனா முந்தி அந்த சொல்லப்பட்ட வந்து இந்த தாச மார்க்கம், வந்து புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்னு அதுலயே நம்ம பேசிக்கிட்டே போலாம். ஆனாலும் நாம் பேசுறதெல்லாம் அந்த மார்க்கம் என்பதும் ஒழுக்கத்தில் நல்ல நெறியில் செல்கின்றோமா இல்லையாங்கிறதுதான் பிரச்சனை. அது தீவிர விருப்ப முயற்சி, நல்ல முயற்சி இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்படி அதி தீவிர விருப்ப நன்முயற்சியில செல்வதும் ஒழுக்கத்தில் வாழ்வதும் வேற வேற இல்லை என்று கூறினா நான்கு மார்க்கங்கள் தானா, தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஒழுக்கத்தின் வாழ்பட்டது. திருமூல பெருமான் சொல்லுவாரு, ஒழுக்க நெறி நிற்றலே அர்ச்சனைன்னாரு. அப்பா நீ அதை அர்ச்சனை பண்றேன், பூ வாங்குறேன், தண்ணி தெளிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒழுக்கம் இருக்கா இல்லையா? சே எஸ் ஆர்னோ அப்படின்னு கேட்டா நம்ம பதில் என்ன? எஸ் அப்படின்னு சொன்னா சன்மார்க்கி, நோ அப்படின்னா அந்த பாதையில போக விரும்புறவங்க அப்படின்னு அர்த்தம். ஆகையினால குதிச்சமா குதிக்கலையா, ஒழுக்கத்துக்கு வந்தமா வரலையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. மற்ற மார்க்கங்கள் அது இதுங்கிறதெல்லாம் உலகத்தோட ஒட்டி போறது. எவ்வது உறைவது உலகு, அவ்வது உறைவது அறிவு. இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே தள்ளிக்கிட்டு போறது நம்ம மக்களை பார்த்த நான். நீ அதை பின்பற்றினியான்னு என் அறிவை நானே கேட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் கை நீட்டி கேட்டேன் நானு, அந்த விரலை என் பக்கம் திருப்பினேன். நீ யோக்கியனா? நீ ஒழுங்கா போறியா? உனக்கு ஒழுக்கம் இருக்கா ஒழுக்கம் இல்லையான்னு பார்த்த. அப்படி கேட்டுக்கொண்டால் அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மை நாமே சிந்திக்கிறோம், உள்முகமாக பார்க்கிறோம். நமக்கு நம்ம ஒழுக்கம் இருக்கமா இல்லையா அப்படின்னு பாக்குறோம். ஒழுக்கமா இருந்தா அடிமைன்னு அர்த்தம். எப்படி அடிமை? வள்ளல் பெருமான் சொன்னாரு, சொன்ன உடனே நான் எஸ் அப்படின்னு ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அடிமைன்னு அர்த்தங்க. அடிமை ஆனதுக்கு அப்புறம் நான் உன் புள்ள, நீ என்ன என்ன கண்டுக்க மாட்டேங்கிற, நீ வந்து இவ்வளவு நாள் உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னையே விரும்புறேன், நீ கொடுத்த அருட்பாவே ஓதிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன என்ன கண்டுக்க மாட்டேங்கிறன்னு கேட்டா புள்ள. அவர் வந்துட்டாருன்னா நண்பன், நண்பனே நலம் சார் பண்பனே, உனையே நம்பினேன், கைவிடேல் என்னையேன்னு அடுத்த லெவல். அதுக்கப்புறம் அடிகளாக்கிக் கொள்வது. பட முடியாது இனி துயரம், பட முடியாது அரசே, பட்டதெல்லாம் போதும் அப்படின்ட்டு நேருக்கு நேரம் இறங்கிறது. என் உடல் உயிர் ஆதியை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் ஆதியை எல்லாம் உவந்து எனக்கு அளிப்பாயின்னு கேட்டு அதை மாற்றி தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னைன்னு அடிகள்னு அர்த்தங்க. ஆக இது எல்லாமே ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் தான் சன்மார்க்கம் பேசப்படுகிறது. அந்த வகையில உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கேன், நிச்சயமா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிச்சயமா எல்லாருக்கும் இது பயனுள்ள கேள்விதான். நன்றிங்கய்யா,
ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க விளக்கம்.
ரொம்ப சந்தோஷம். ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியாது, எல்லாமே பயனப்பட்டா தெரியும்.
நன்றிங்க ஐயா. ஐயா
நமக்கு புரியற அளவுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம் தானங்க ஐயா. அந்த விஷயத்துல
திருவரல
புரிஞ்சதுங்க ஐயா.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
நன்றிங்க ஐயா. நன்றி கோபி ஐயா. மற்ற அன்பர்களுக்கு வேற யாருக்கும் எந்த கேள்விகளும்
இருக்கா? ராஜேஷ், நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. பிரச்சனை
ப்ளீஸ் ப்ளீஸ்.
வணக்கங்க ஐயா, மிக அருமையான பேச்சுங்க ஐயா. ஒரு கேள்விங்க ஐயா, இந்த இந்த விளக்கத்துல வந்து வரலாறு வந்து பெருமான் வந்து ஒரு ஒன்னு சொல்றாரு, அதாவது இந்த சிதைக்கப்படா அளவை திறன் பெறுதுன்னு சொல்றாரு. இந்த மெய்மொழி அப்ப சொல்லும் போது ஒரு இது சொல்றாரு, எப்படி உருவாகுதுன்னு சொல்லும் போது உரைச்சி புலப்பாட்டின் நேர்ச்சி பொருள் வான் புறத்தெழுந்து அகத்து நிரம்புதல் எங்கனும் அங்கனம் திருவுருப்பெறவைந்து புறத்தெழுந்து வாக்ககத்து நிரம்புதல் கூடுமாகவும் அளக்கப்படுவதை மாறுபடாமை பெற்றதுன்னு சொல்றாருங்க ஐயா. இத இந்த இது இதுக்கான விளக்கம் வந்து நான் என்ன நினைச்சேன்னு ஒரு சொல்லிடுறேங்க ஐயா, நீங்க உங்களுடைய கருத்து எனக்கு கண்டிப்பா சொல்லணுங்க ஐயா. அது நான் என்ன நினைச்சுன்னா, இது வந்து இந்த வான் புறத்தெழுந்து அகத்து நிரம்புதல்னு சொன்னதுனால இந்த டொர்னாடோலாம் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க நீங்க, அந்த டொர்னாடோ ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா ஐயா, புறத்துல இருக்கிறதுனாலும் அது கீழே வரும்போது குறி குறி கீழே வந்து கீழே இருக்க பொருள் எல்லாம் மேல தூக்கி போயிடும், அது அகத்துல நிரப்பிக்கும். அந்த மாதிரி இந்த திருவரு பறவை இந்த மொழி வந்து மேல இருந்து வந்து கீழே இருக்கிற நம்ம கிட்ட பூந்து உள்ள இருக்கிற அகத்த அந்த ஆன்மா இதை வந்து மேல எடுத்துன்னு போகுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா ஏத. அதனால இது வந்து
இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க அந்த பாதையை எடுத்துக்கலாம். ஆனா நான் இதுல என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வாயு வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்கு பாருங்க இல்லைங்களா, அதுல ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு, நைட்ரஜன் வந்து 69% இருக்கு, மற்றதெல்லாம் வந்து ஒரு 10% இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்படி படிக்கிற இப்ப நம்மளுக்கு வந்து இந்த காற்று வந்து அந்த காற்று இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, வேக்குவத்துல வாழ முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றது, இந்த காற்று ஆகாயத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கு இப்போ. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற காற்ற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு உயிரும் சுவாசிச்சு அந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம உடம்புல வந்து பதிச்சுக்கு, தானா பதிச்சுக்குது. நம்ம சுவாசத்தை இழுக்கிறோம் அது பதியுது, நம்ம விடுறோம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வெளில போகுது. நம்மள்ட்ட உள்ள நுழையும் போது அது அமுத காற்றா இருக்கு, வெளியில போகும்போது அது அசுத்தமாக்கி உள்ள இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளில போகுதுன்னு படிச்சிருக்கோம் நம்ம இல்லைங்களா சயின்ஸ்ல. ஆமா தானே. அது போல எப்படி வான்புறத்துல இருக்கக்கூடிய இந்த காற்று பிராணவாயு சுவாசிக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய காற்று உள்ளே சென்று பதிந்து சுத்தம் செய்கிறதோ, அதை போல எல்லாம் அல்ல இறைவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகின்ற அந்த வாக்கு துரிய வாக்கு என்னுடைய விந்துஸ்தானத்தில் பரவிந்துஸ்தானத்தில் சென்று பதிகிறது அப்படின்னு பெருமான் சொல்றாரு. அது அகத்தும் புறத்தும் சுத்தி செய்தல் கருணையால் தோன்றுகிறது அப்படின்னாரு. எப்படி பிராணவாயு உள்ள உட்ட உடனே அது வந்து இதுல லங்ஸ்ல போய் ரத்தத்தெல்லாம் சுத்தி பண்ணுதோ, அதை போல எல்லாம் அல்ல இறைவன் திருவருளால் சொல்லப்படுகின்ற துரிய வாக்கு எங்கு பதிகிறது என்றால், என்னுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய பரவிந்து ஸ்தானத்தில் அல்லது பராசக்தி ஸ்தானத்தில் சென்று பதிகிறது. பதிகின்ற பொழுது அங்கே உள்ளே ஒரு நாதம் உண்டாகிறது. நாதம் உண்டாகிறதுன்னா வெளியில கேட்காது. நான் பேசுற மொழி இப்ப இந்த வாக்கு இருக்குங்களா, பேசுற சத்தம் வெளியில வருது, மூச்சு காற்று வெளியே வருது. இது காரிய மொழி, இது காரியம், நான் வெளிப்படுத்துகின்ற காரியம் இது. ஆனால் இறைவன் வெளிப்படுத்துகின்ற மொழிக்கு காரண மொழி என்று பெயர். காரணம் மாத்திரமா இருக்கும், அது நம்மளுடைய விந்துஸ்தானத்துல போய் நம்மளுடைய மூளையில உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்க, அல்லது அறிவுக்குள்ள உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்க, விந்துஸ்தானத்துல உட்கார்ந்துன்னு வச்சுக்கோங்க, 35 தத்துவங்களின் ஒரு தலைவன் என்னன்னு வச்சுக்கோங்க, ஆன்மாவுக்குள்ள புகுந்து அறிவுக்குள்ள புகுந்து ஒரு செய்திய பதிவு செய்யறாரு. யாரு? இறைவன். அந்த வாக்குக்கு பேரு துரிய வாக்குன்னு பேரு, அது பரதுரிய வாக்குன்னு பேரு. அந்த பரதுரியம் என்கின்ற வாக்கு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்றால், இறைவன் திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டது இறைவன் வாக்கு. அது பரம ஆகாயத்திலிருந்து வருகின்ற வாக்கு, அதுவும் ஆகாயத்திலிருந்து தான் வருது, காற்று ஆகாயத்திலிருந்து வந்தது. இது எல்லா அண்டங்களையும் கடந்து நிற்கின்ற இறைவனிடத்திலிருந்து வருகின்ற பரமாகாய வாக்குன்னு வல்லபெருமான் சொல்றாரு. அது எங்க வந்து பதியுதான்? ஒரு மனிதனுடைய ஆன்மாவினுடைய அறிவுக்குள் வந்து பதியுதான். அப்படி அறிவுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய வாக்குக்கு நாத மாத்திரமான வாக்குன்னு பேருங்க. அந்த நாத மாத்திரமா இருக்க வாக்கு நான் பேசுறது மாதிரி சவுண்டா வெளியில வரல, அது உள்ள மட்டும் தோணுது. ஒரு காதலன் காதலிய பார்க்கிறான், பார்த்த உடனே இவனுடைய எண்ணத்தை அவள் புரிந்து கொள்கிறாள். ஒரு குழந்தை தாயை பார்க்கிறது, அந்த குழந்தையின் எண்ணத்தை தாய் புரிந்து கொள்கிறாள். ஒரு கன்றுக்குட்டி அம்மா என்று அலறுகிறது, தாய் பசு புரிந்து கொள்கிறது. அதை போல ஒரு மனிதனுடைய லட்சியத்திற்காக, ஒரு சன்மார்க்கியினுடைய வேட்கைக்காக, விருப்பத்திற்காக இறைவன் அறிவுக்குள் புகுந்து அறிவிக்கின்றான். அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுது அங்கு அனுபவமாவது என்னடி தாயன் சொல்லுகின்ற பொழுது அந்த உண்மையும், திரிவுற்றறியா பெரும்பொருளாயின் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லுவதும் வேறு வேறல்ல. இந்த வாக்கு இறையருளால் இறைவனே பேசுகின்ற வாக்கு. இந்த வாக்கு நாத மாத்திரமாய் அறியப்படுகின்ற வாக்கு. இந்த வாக்குக்கு சப்தம் இல்லை, உணர்வு மாத்திரமாக அறிவுக்குள் வெளிப்படுவது அந்த வாக்கு துரிய வாக்கு. எப்படி வெளியிலே இருக்கக்கூடிய காற்று, காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிராணன் ஒரு மனிதனுடைய உடம்பில் கலந்து கொள்கிறதோ, அதை போல இறைவனிடத்திலிருந்து வருகின்ற மொழி ஒரு மனிதனுடைய அறிவுக்குள் புகுந்து கொள்கிறது. இதுக்கு அளவுகோல் கிடையாது, சிதைக்கப்படா அளவை திறன் பெற்றது. இதனை விளக்குவதற்கு சாதாரண அறிவு கொண்டு விளக்க முடியாது. அழிவற்ற தன்மையை உடையது, ஆற்றலை உடையது, அளப்பரிய ஒரு உண்மைத்தன்மையை பெற்றது என்று இங்கே பெருமான் சொல்லுகின்றார். இதுக்கு நேர்ச்சி பொருள்னு சொல்றாரு, அது ஈஸிலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடியது. நம்ம வந்து நம்ம இந்த திஸ் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஈஸிலி பை வள்ளலார். நேர்ச்சி பொருள், நேர்ச்சி பொருள்னா அனுபவ பொருள். வான்ல எழுந்து, வானத்தில் எழுந்து மனிதனுடைய ஆன்மாவுக்குள் புகுந்து கொள்கிறது. அதனால திருவருள் பரவைந்துவ திருமொழி என்பது ஆகாயத்தில் பரமாகாயத்தில் தோன்றி ஒரு மனிதனுடைய அறிவுக்குள் பதிவிக்கப்படுகிறது, டவுன்லோட் ஆகுது. சத்தமே இல்லாமல் டவுன்லோட் ஆகுது. இந்த மொழிக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியாது. காட்சி அளவுலையும் இல்லை, கருதல் அளவுலையும் இல்லை, உரை அளவுலையும் இல்லை. இட் இஸ் டு பி ரியலைஸ்டு, இட் இஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. It cannot be exposed. It is given by Almighty through Vallala.
சொல்லுங்க.
மனிதன் விகாரப்படுகிறான், மனிதன் விகாரப்படுகிறான், எழுதுறாரு. அது இது வந்து இன்னைக்கு வியாசர் ஒரு மாதிரி சொல்றாரு, பிரம்மா ஒரு மாதிரி சொல்றாரு, விஷ்ணு ஒரு மாதிரி சொல்றாரு, வந்து வியாச மகரிஷி எல்லாம் ஒரு மாதிரி சொல்றாரு. நாளைக்கு அப்படியே மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் புது புது செய்தியை வருது சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரே மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் ஒருவர்த்தையும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுடைய அறிவுக்கும் ஆணவத்துக்கும் தற்புகழ்ச்சிக்கும் தற்சுதந்திரத்திற்கும் புலால் நாற்றத்துக்கும் இருளுக்கும் அந்த மொழி வந்து வேறுபட்டு அது கசடாகத்தான் வருகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் வெளிப்படுத்திய மொழி இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டதால் என்றும் அளவற்ற ஆற்றல் உடையதாக இருக்கிறது. அந்த ஆற்றலை அளக்க முடியாது, சிதைக்க முடியாது. சிதைத்தல்னா we cannot destroy it. சரிங்க, இதுதான் அதனுடைய பொருள்.
இப்ப இப்ப அந்த இன்னொரு இடத்துல உரைநடையில சொல்றாரு, பத்துவராயர் முதலிய மகான்கள் வந்து இந்த குரு பிரியமிகளை அடைஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காரு ஐயா.
உண்மை உண்மை.
அந்த அவருடைய லிட்ரேச்சரும் இப்ப திருவருட்பாவும் பார்த்தா இந்த டிஃபரன்ஸ் பார்க்க முடியல. என்ன டிஃபரன்ஸ்? இந்த சுத்த பெரிய நிலைக்கும் சுத்த சிவ பெரிய நிலைக்கும்
அதாவது ஒரு சில சமயங்களில் ஏகதேசம், ஏகதேசம்னா அக்கேஷனலி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இறைவனோட தொடர்பு கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பிரணவ மொழி அதுவும் துரிய வாக்கு தான், அதுலயும் சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம பேசுறோம்ல அந்த பெருமானுடைய பெருமான் பெற்ற அந்த பரதுரிய வாக்குங்கிறது அவங்க அக்கேஷனலா ஏகதேசம், ஏகதேசம்னா எப்பயோ ஒரு முறை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பெருமான் வந்து அவங்களை உயர்த்தி பேசுறாரு. அதனால மகான் அப்படிங்கிறாரு. அவங்களும் பெற்றிருக்காங்க, அதுக்கு வாஜிய பிரணவ வந்து மொழி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவும் வந்து மெய்மொழிக்கு அதுக்கு அடுத்த நிலைன்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன், 100%ங்கிறது. இப்ப உதாரணமா உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்ங்கிறது மட்டும்தான் அதுல மெய்மொழி. அதுக்கப்புறம் வந்த மொழி எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம வந்து we don't have right to elaborate. அவங்க அவங்களோட இறைநிலை பெற்று 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 எழுதுறது கொஞ்சம் வந்து இந்த பெரியவங்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பெருமான் எழுதுறாரு.
அகலில் அசம்பவம் அவ்வியாத்தி அதிவியாத்திகளும் இன்றி அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த இந்த வியாத்தி முறையெல்லாம் வந்து எதுல தமிழ் லிட்ரேச்சர்ல எங்க டீடைலா பேசப்படுது?
அது வடமொழி தான், அதுல சந்தேகமே இல்லை. வியாதிங்கிறதுனா அது வியாபகத்தன்மை உடையது. அது நூல் எழுதும் பொழுது அதெல்லாம் வெளிப்படுத்தி எழுதிருவேன். அது ஐ மீன் அதெல்லாம் நம்ம தமிழ்ல வந்து அது புரிந்து கொள்வது போல எளிமைப்படுத்தி எழுதுவேன். நானா சொந்த கருத்துக்களை எழுத மாட்டேன். இருந்தாலும் கூட இதுல மக்களுக்கு எளிமையா புரிந்து கொள்வது நான் பேசுறேன் இல்ல, அதை போல அதை நான் என்ன பண்ணுவேன், எழுதி வச்சிருக்கேன். அந்த வியாத்திங்கிறது வியாபகம், வியாத்திங்கிறது வியாபகம். உதாரணமா ஒரு சொல் ஒன்னு சொல்றேன், வியாத்தினா எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன். வந்து இப்ப நீங்க வந்து இப்ப இதுக்கு போறீங்க, ஐ மீன் இரும்பு அடிப்பாங்க, அந்த இடத்துல எல்லாம் அந்த இரும்ப வந்து உருக்குற இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல சூடு இருக்குமா கூலிங்கா இருக்குமா?
சூடாதான்
இருக்கும். அவ்வளவுதான் சின்ன அறிவு இது. இரும்பு அடிக்கிற இடத்துக்கு போனோம்னா அந்த உருக்குற இடத்துக்கு, இரும்ப உருக்கிறதுக்கு போனோம்னா நிச்சயமா அங்க ஒரு சூடு இருக்கும். அந்த சூடு வந்து நம்மள எப்படி வந்து அதுக்கு வந்து அது எங்க இருக்குதோ அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டு அது எல்லா இடங்கள்லயும் பரவுது பாத்தீங்களா, அதுக்கு வியாபகம்னு பேரு. சூரியன் எங்கேயோ இருந்து அது ஒளி கொடுக்குது, ஆனாலும் அந்த சூடு வந்து அது இப்ப ஒரு 1,30,00,000 மைலுக்கு அப்பால இருக்கக்கூடிய நம்ம பூமியிலயும் அது தகிக்குது இல்லீங்களா. இப்ப அங்க இருக்கிற சூடுக்கு வந்து அது வியாபகம்னா அப்படி அப்படி வியாபகப்படுதுன்னா அப்படியே பரவுதுன்னு அர்த்தம் இல்லீங்களா. அது அது மாதிரி அப்படியே டிராவல் பண்ணுது, அந்த ஹீட் அண்ட் லைட் வந்து டிராவல்ஸ் இல்லீங்களா. அதே போல இந்த வியாதி, அது போலதான் இந்த வியாதிங்கிறது வியாபகத்தன்மைன்னு அர்த்தம். இது வடமொழி தான், நானும் அது இப்போ வடமொழியில பெரிய ஆளு கிடையாது, இருந்தாலும் கூட இந்த வடமொழி கற்றவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன்
ஐயா.
முதல் இதுதான் இந்த செய்தியை நான் இப்ப எழுதுறது, நம்ம பேசுறது இன்னைக்கு பேசுறது.
ஓ சரிங்க,
உங்கள்ட்ட காமிச்சிட்டு அதுல உள்ள சந்தேகங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம எல்லாத்திட்டையும் கேட்டு அது வேற நோக்கம் இல்லை, இதை நம்ம என்ன புதுசாவே கண்டுபிடிக்கிறோம் இல்ல, ஏற்கனவே எழுதி வச்சத மக்களுக்கு எளிமையா போகணும்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான். நான் ஒண்ணு இதுல ஆராய்ச்சி பண்ணல ஒண்ணு இல்ல, அதுதான் இப்ப வந்து இப்ப உதாரணமா சகலத்தில் சகுனமாக தோன்றிய மொழி ஈஸ்வர வாக்கியம், மெய்மொழிங்கிறதுன்னா பூரண நிஷ்களத்தில் நிர்குணமாக தோன்றிய பரசிவ வாக்கியம் அப்படின்னு பெருமான் வந்து மெய்மொழிக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப எல்லா மக்களுக்கும் இது புரியுமா இந்த வாசகம்? புரியாது. அப்ப நிஷ்களம்ங்கிறது உருவமற்ற நிலை, நிர்குணம்ங்கிறது எந்த நோக்கமும் எந்த ஒரு ஒரு குணமும் இல்லாம குணமற்ற நிலையில் தோன்றியது இந்த பரசிவ வாக்கியம். இந்த வந்து இந்த பரசிவ நிலைங்கிறதும் அத்தகைய உன்னத நிலையில் இருந்து பெறப்படுகின்ற மொழி. அது திருவாக்கு அல்லது திருவருள் வாக்குங்கிறது தான் வந்து துரிய வாக்கு அப்படின்னுட்டு அதுதான் துரிய நிலை. இப்படி எல்லாம் நம்ம என்ன பண்றோம், சாதாரண மக்களுக்கு எளிமையா புரிவது போல அந்த அதை எழுத போறோம்னா அதுதான் ஏன் நான் எழுதுற நூல், நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிக்கல.
ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி,
ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இல்லை யாரேனும் சந்தேகம் இருந்தா கேளுங்க.
யாரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையா?
அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம்மா.
வணக்கம்.
வணக்கம்.
வழக்கம் போலவே மிக அற்புதமான கருத்துக்கள்லாம் மிக தெளிவாக எல்லாரும் புரியுற வரையில மிக தெளிவா எடுத்து சொன்னீங்கயா. அதாவது
100 தடவை கேட்கணும். இது ஒரே ஒரு கண்டிஷன் வந்து என்னன்னா இந்த 100 தடவை கேட்கணும்.
கண்டிப்பாயா, ஒரு தடவை கேட்டா புரியாது, திரும்ப திரும்ப
புரியாதுங்க. ரொம்ப ஆழமான செய்தியே நான் பேசியிருக்கேன், ரொம்ப ரொம்ப பயனுள்ள செய்தி.
கண்டிப்பாயா, திருவகுப்பாவை படிப்பதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அதை புரிஞ்சு ஆழமா சிந்திச்சு படிக்கும்போது நாம் நமக்கு கிடைக்கிற பயன்களை பற்றி, அப்புறம் மெய்மொழி பொருள் விளக்கம் சொல்லிட்டு அந்த பத்திலாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. என்னுடைய கேள்வி வந்து பரசிவ நிலையும் குரு துரியமும் ஒண்ணுதானயா?
அது
அந்த ரெண்டுமே ஒண்ணுதானயா?
ரெண்டும் ஒண்ணுதான். அது பரசிவ நிலைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாதாந்தத்துல நாதம் கடந்து நம்மளுடைய வாழ்க்கையில அருள் மயமாக மாறி அருளையும் கடந்து போன நிலை தான் பரசிவ நிலை. இப்ப வந்து இப்ப இறைவன் வந்து அருள் வடிவானவன் இல்லீங்களா, அந்த அருள் வடிவை வந்து வள்ளல் பெருமான் பெற்றாரு. அந்த அருள் அந்த அருள் வடிவம்ங்கிறது தான் அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பாமரசன் சொல்வாரு. அந்த அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பாமரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பாமரசு, அந்த அருட்ஜோதி நிலையை பெற்று அதற்கு மேல வந்து இறைவனுடைய திருநடனம் நடராஜ நடனம் என்று வள்ளல் பெருமான் பார்க்கிறாரு பாத்தீங்களா, அதை கடந்து போறாரு. நாதாந்தம் கடந்த நிலைன்னு பேரு. அங்க வந்து இறைவன் திருவருளால வள்ளல் பெருமான்கிட்ட பேசுறாரு. அந்த வாக்கு துரிய வாக்கு. துரியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்துவம் எல்லாம் கடந்து போன நிலைன்னு அர்த்தம், நவ நிலையை கடந்து போன நிலையை, அதுக்குதான் பரதுரியம். அந்த பரதுரியம்ங்கிறது அதையும் கடந்து பர துரியாதீதம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிவநிலை தெரிந்திட சென்றேன்னு சொல்றாரு இல்லீங்களா. அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அட்டகத்துல ஒரு பாட்டு, சிவநிலை தெரிந்திட சென்றேம் ஒத்த அந் நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசேன்னு படிப்பாரு. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எல்லா தத்துவங்களையும் மனிதனுடைய அந்த குவாலிட்டி எல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் இறைவனுடைய குவாலிட்டிஸ பெற்ற நிலை பரசிவ நிலை. புரியுதாம்மா?
புரியுதா?
ஓரளவுக்கு புரியும். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு லட்சியம் வைக்கணும், நானும் அந்த நிலையை பெறுவேன்
அதுக்குதான்
வள்ளல் பெருமானே சொன்னாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னு ஒரு ஒழுக்க விதியை வந்து வச்சாரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்கின்ற நான்கு ஒழுக்கங்களில் யார் செல்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இந்த சன்மார்க்கத்தை முழுமையாக அடைய முடியும் என்று பெருமான் குறிப்பிடுகின்றார். அப்படி யாராவது போனாங்கன்னா தான் பெற்ற ஸ்வர்ணத்தன்மை, ஸ்வர்ணத்தன்மைன்னா பொன்னுடம்பு, அந்த பொன் உடம்பையும் தான் பெற்ற பலத்தையும் இரு கைகளை நீட்டி ராஜ்ய அம்மாவுக்கு கொடுத்துருப்பாரு.
மிக்க சந்தோஷம் ஐயா.
ஓகேம்மா.
ஐயா, தங்களுடைய பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு சீக்கிரமாக நீங்க மீண்டும் திரும்ப சொற்பொழிவு.
ரொம்ப சந்தோஷமா நான் சொல்லுவேன், பெருமான் அத்தகைய வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும், என் அறிவுக்குள் புகுந்து என்னை இந்த நூலை எழுத வைக்கணும். என் சொந்த அறிவு கொண்டு எழுதுனா அது ஆணவ மொழி, அகங்கார மொழி, இருட்டு மொழி, திருட்டு மொழியா இருக்கும்.
கண்டிப்பா வள்ளல் பெருமான் துணை இருப்பார். நாங்களும் வேண்டிக்கிறோம் ஐயா.
போருமா, அந்த இந்த ஆசீர்வாதம் என்னை இந்த இதை வந்து செயலை முடிக்க வைக்கும்.
நன்றி ராஜா.
ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா.
அன்பர்கள், உங்களுக்கு வேற யாருக்கும் வேற ஏதோ கேள்வி இருக்குதா?
ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் கருணை, ஜெயராஜ் பேசுறேன்
ஐயா. சொல்லுங்க. வணக்கம்
ஐயா. அருமையான உதாரணங்கள் நீங்க கொடுத்தீங்க ஐயா. திருவருள் வந்து படிச்சா நமது உடம்பில் கடவுளை திருவருள் உடம்பில் புரிந்து கொள்ளும், புகுந்து கொள்ளும்.
ஆமா ஆமா.
இதை படித்தா நம்ம உயிர் குற்றங்களும் நீங்கும், உடல் குற்றங்களும் நீங்கி இறைவனோடு கலந்து கொள்ளலாம் என்ற பல உதாரணங்கள் கூறுனீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.
எனக்கு வந்து இப்ப நான் அடைஞ்ச வெற்றியிலேயே பெரிய வெற்றி எதுன்னா, நான் அடைஞ்ச மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி எதுன்னா, இதை நீங்க உங்களை சொல்ல வச்சிட்டேன் பாருங்க. எனக்கு நான் இந்த இன்னைக்கு நான் கொடுத்த பாடத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி நான் பெற்றேன். நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு நீங்க இப்படி சொன்ன உடனே என்ன ஆசீர்வாதம் செய்யறது போல இருக்கு இந்த வாசகம்.
நாங்க தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்க நல்லா இருக்கணும் ஐயா. இருந்தாலும் நீங்க
முதல்
நன்றி அம்மா. சொல்லுங்கம்மா.
நன்றிங்க. திருவருட்பா படிக்கிறதுனால எவ்வளவு நன்மை இருக்குன்றத எளிமையா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து இதை புரிந்து கொண்டீங்கிறதுதான் நான் அடைஞ்ச பாக்கியமா நினைக்கிறேன்.
ஆமா, நீ நல்ல எளிமையா சொல்லிட்டீங்க, நல்லா புரிஞ்சுது.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
ஐயா, தம்பி ஐயா, நான் பிரசன்னா பேசுறேன் ஐயா. இப்ப நீங்க சொன்ன கருத்தே தான், அதாவது வந்து கிறிஸ்டினா அப்படின்னு ஒரு அம்மா மெக்சிகோல இருந்து பேசினாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. நம்ம நம்ம அன்பர்கள் நம்ம நம்ம கேட்டோம் இப்ப வந்து நம்ம நிலையில வந்து இறைவனை எப்படி அடையிறது எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதாவது இறைவன் கிட்ட நெருங்கி போறதுக்கு என்ன என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்ன பதிலும் கேட்டீங்கன்னா, அவங்க மொழி தெரியாது, தமிழ் மொழி தெரியாது, இருந்தாலும் மெக்சிகோல இருக்க அவங்க வந்து திருவருட்பாவை படிச்சுட்டே இருங்க, அதுவே இறைவன்கிட்ட பக்கத்துல கொண்டு போய் சேருதுன்னு சொன்னாங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, உண்மை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேங்க. மொழி வேற்றுமை கடந்து அவங்க
இன்னொரு தான் சொல்லுங்க, எனக்கு கட் ஆயிடுச்சு, இப்ப மீண்டும் வந்திருக்கேன். நான் ஒரு 30 seconds உங்க லைன்ல இல்ல, இன்னொரு தடவை நீங்க பேசினதையே என்ன பேசுங்க. கிறிஸ்டியம் என்ன சொன்னாங்க?
கிறிஸ்டியனா அப்படிங்கிற அம்மையார் வந்து மெக்சிகோல இருந்து, அவங்க ஒரு மெக்சிகன், அவங்க வந்து பேசியிருந்தாங்க.
ஓகே,
அவங்க
ஓகே
பேசி பாடி இருந்தாங்க, அவங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப அந்த அனுபவத்துல நாங்க வந்து கேட்கும் போது, இப்ப நீங்க வந்து இந்த அளவுக்கு அனுபவம் பெற்றிருக்கீங்க, நாங்களும் இப்ப அந்த அனுபவம் பெறணும், அல்லது இறைவனோட பக்கத்துல போகணும் அப்படின்னா என்ன பண்றது, எங்களுக்கு வந்து எங்கனால வந்து எல்லாமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொன்னாங்க, திருவருட்ப படிங்க, அந்த பாடல்களை பாருங்க, அதுவே உங்களை வந்து இறைவன் பக்கத்துல போய் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கய்யா. எதுக்காக?
உண்மை உண்மை உண்மை.
அத நீங்க சொல்ற உண்மையை வந்து ஒரு உண்மையான உண்மை அப்படிங்கறது வந்து மொழி கடந்து ஒருத்தவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அது இறைவனுடைய வாக்கா தான் இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரேங்க, அந்த எடுத்து காட்டி சொல்றேங்க.
ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அது இறை வாக்கு தான் அப்படிங்கறது தான் திருவருள் பா, திரு நம்ம நம்ம திரு அருட்பான்னு படிச்சது அந்த டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம்ல, மிகப்பெரிய தவறுங்கிறத எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. நான் இந்த இந்த மெய்மொழி பொருள் விளக்கத்தை படிக்கும் போதுதான் இது வந்து இது இப்படிதான் அதை படிக்கணும், திருவருட்பாங்கிறது ஒரு சொல் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நன்றிங்க நன்றிங்க.
நீங்க சொல்றதும் அதுவும் பொருத்தமா இருக்கு.
அதுதான் சொல்ல வரேங்க, மொழி தெரியாத ஒருத்தவங்க சொன்னதும் நீங்க சொல்றதும் வந்து பொருத்தமா இருக்குங்கும் போது உண்மையாவே மெய்சில் இருக்க வைக்கிறது.
ஆமாங்கய்யா, உண்மை உண்மை, சந்தோஷமா இருக்கு எனக்கு. புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும், நம்ம அன்பர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது இந்த இந்த யூனிவர்சல் மிஷன் அந்த செயலுக்கு ஒரு வெற்றி.
நன்றிங்க நன்றிங்க.
நன்றிங்க
அன்பர்களே. உங்களுக்கு வேற யாருக்கும் வேற எதுவும் ஐயா கிட்ட கேட்கணும்னு தோணுதா, இல்ல சொல்லலாம்?
ஐயோ, ஒரே ஒரு கருத்து, நான் ராஜி பேசுறேன் ஐயா. நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொன்னீங்கல்ல ஐயா, நீங்க கழுத்து வழியா இருக்கிறப்ப அப்படி சொன்னப்ப எங்களுக்கு உண்மையிலேயே அந்த அனுபவத்தை நாங்களும் பெற்ற மாதிரி இருந்ததுயா. இந்த மாதிரி அனுபவங்களை சொல்லும் போதுதான் வள்ளல் பெருமானின் அவருடைய அருளை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஐயா. மிக்க நன்றி உங்க அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு.
ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சிமா,
நன்றி. அன்புகள் உங்களுக்கு வேற யாருக்கும் எதுவும் சொல்லணுமா?
பிரசன்னா, நான் அன்பு பேசுறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நான் அருட்பெரும் ஜோதி அறக்கட்டளை ஐயா நடத்திட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போய் ஐயாவை நேர்ல சந்திச்சு அவங்களுடைய சொற்பொழிவை நேர்ல கிடைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த இடம், அந்த சூழ்நிலை, நம்ம எல்லாரும் போய் அதை அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும், நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். கஜா புயல் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நாங்க இருந்தேன். ஐயா வந்து அந்த நேரத்துல அவங்க வந்து அந்த அருட்பெரும் ஜோதி அறக்கட்டளை மூலமா எத்தனை பேருக்கு அந்த ஜீவகாருண்ய பணிய, அந்த சாப்பாடு வயிறு நிறைக்கக்கூடிய பணிய அவங்க அமைதியா செஞ்சிட்டு இருக்காங்கிறத நேர்ல பார்த்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்ப பெருமான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, நமக்கு எவ்வளோ பெரிய கருத்துக்கள் இப்ப வந்து நமக்கு இந்த 1 hour நம்ம வீட்டுல நம்ம இருக்கிற கம்ஃபர்ட்ல நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம், ஐயா வந்து இதுக்காக எவ்வளவு நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த தெய்வ மொழிய நமக்கு புரிஞ்சுக்கிற பாஷையில அவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்கிறப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப உணர்ந்தேன். நான் ஒரு தாய் தந்தை ஒரு குரு ஸ்தானத்துல அவங்க நமக்கு வந்து எப்படி ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கிறத நினைக்கிறப்ப பெரிய பாக்கியம். கேள்வி கேட்கக்கூடிய நிலையில நான் இல்லை, ஆனா ஐயா கிட்ட நான் கொடுத்த ப்ராமிஸ் அவங்க இந்த ஒரு மாதமும் அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப அந்த ரெக்கார்டிங்கை நான் கேட்குறப்போ அது உணரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஐயா எனக்கு சொன்ன கருத்து ஒரு கோலோட படிக்கணும், அதுதான் இப்போ ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அருப்பாவை ஒரு கோலோட படிக்கணும், சும்மா படிக்கிறத விட ஒரு லட்சியம் வைத்து படிக்கணுங்கிறது தான் அந்த கருத்தை எனக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க. என்னுடைய நன்றிகள், கோடான கோடி நன்றிகளை இந்த சன்மார்க்க குரூப்புக்கும் ஐயாவுக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.
மகிழ்ச்சிம்மா, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு வந்து இப்படி நீங்க கொடுக்குற இந்த ஆசீர்வாதம், நீங்க வாழ்த்துறீங்க ஆனாலும் எனக்கு நான் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ இந்த கருத்துக்களை உங்கள் மனசுக்குள்ளையும் உங்க அறிவுக்குள்ளையும் பதிக்கிறதுக்கு பெருமான் என்னுடைய உடம்புலையும் உயிர்லையும் நாவுலையும் கலந்து வந்து பேச வச்சிருக்காங்க. கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவேம்பர். எல்லாம் வல்ல இறைவன் காதுகளில் அமர்ந்து கேட்க வேண்டியவற்றை கேட்டு அறிய வேண்டியவற்றை அறிவுக்குள் பதிக்கின்றவன். அந்த வகையில என்ன பேச வச்சிருக்கிறதும் பெருமான், உங்களை கேட்க வச்சிருக்கிறதும் பெருமான், புரிய வச்சிருக்கிறதும் பெருமான், பேசின பேச்சும் பெருமான் சொன்னது, சொல்லும் பெருமான் சொன்னது, பொருளும் பெருமான் சொன்னது. இத்தகைய ஒரு அருமையான ஒருமைத்தன்மையை இந்த வள்ளலார் மிஷன் மூலமா நம்மள எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி பெருமான் பேச வச்சிருக்காரு. இது வந்து இன்னைக்கு நான் எத்தனையோ நான் சப்ஜெக்ட் நான் பேசியிருக்கேன், இன்னைக்கு பேசின சப்ஜெக்ட புரிந்து கொள்வதற்காக நான் வந்து பல ஆண்டுகளாக முயற்சி செய்து பெருமானிடத்துல வேண்டி 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 பெற்ற கருத்துக்களை தான் உங்களோட தொடர்பு கொண்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கருத்துக்கள் இப்படி நமக்கெல்லாம் இந்த ஒருமைத்தன்மையை தோற்றி வச்சிருக்காங்க நம்ம பெருமான். இதனை ரொம்ப அழகா அன்பு அன்போட சொன்னாங்க. அது நான் என்ன ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ், நான் எப்படி அதுக்கு நன்றி சொல்லுவேன்? இல்ல, என்னுடைய உயிர் வந்து சந்தோஷப்படுது. நான் பெருமைப்படலை. இது இதை வந்து பெருமான் இத்தகைய ஆய்வை செய்யும்படியாக பெருமான் வந்து எனக்கு பண்ணிச்சிருக்கிறாரு, அவர் அருள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் கருதுறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு கேட்டிருக்கோம், ஒருமையா கேட்டிருக்கோம். இந்த கேட்டவங்க எல்லாருமே நிச்சயமா சொல்றேன், ஒரு காலத்தில் சுத்த சன்மார்க்கம் பெறுவோம், வருமுன்னே வந்ததாக கொள்ளுதல் எனக்கு வழக்கம்னு வள்ளல் பெருமான் சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் இந்த சன்மார்க்க சொற்பொழிவை கேட்டமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைந்த ஒரு அருள் வந்து சேரும். ஏன்னா அருளான செய்தி தான் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். அன்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி சொல்லவே முடியாது இதுக்கு, இதுக்கு அப்படிப்பட்ட உணர்வு. அந்த உணர்வுக்கு என்னுடைய நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிம்மா.
அன்பர்களே, நான் இன்னைக்கு இப்போ வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. நம்ம தம்பையா ஐயா வந்து இந்த அருமையான இந்த சொற்பொழிவை கொடுக்கறது வந்து ஒரு அன்பர் வந்து கேட்டாரு, நீங்க இந்த மாதிரி ரகசியமான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் சொல்றீங்களே, அது வந்து அந்த மாதிரி சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒரு அன்பர் ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டாரு. பல ரகசியங்களை நீங்க சொல்றீங்க, உண்மையான விஷயங்களை, அது வந்து எல்லாருக்கும் சேரக்கூடாது, அது அவர் வந்து உரியவர்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும், சாதாரண மக்கள் எல்லாருக்குமே வரக்கூடாது. அது வந்து ஒரு சன்மார்க்கத்துல ரொம்ப உள்ளார்ந்து இருக்கவங்களுக்கு, ரொம்ப இந்த புலால் உண்ணாம இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் வந்து சொன்னாரு. ஐயா அதுக்கு வந்து இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து எல்லாருக்கும் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க. இதை வந்து நான் நினைவு கூர்றேன். இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரகசியமான விஷயங்கள் வந்து நம்மளோட இருக்கணும் அல்லது நம்மளை சார்ந்தவங்களோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஐயா வந்து அதெல்லாம் இல்லாம வந்து எல்லாருக்கும் இது போய் சேரணும், இந்த செய்திகள் சன்மார்க்க விளக்கங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றதையும் மீறி வந்து ஐயா ஒரு ஒரு மாதமும் நம்மளுக்கு இந்த சொற்பொழிவை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். இது இதுக்கு வந்து இணையான ஒரு விஷயம் வந்து வரலாற்றுல வந்து ராமானுஜர் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை அவர் குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை போயிட்டு அந்த கோபுரத்து மேல ஏறி எல்லாருக்கும் சொன்ன மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயா இதுக்கு வந்து நாங்க என்ன என்ன எந்த விதத்துல நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா, போறீங்க உள்ளார்ந்த அவர் ஆசீர்வாதம்
எல்லாம் வந்த இறைவன் எப்பயுமே இருப்பாருன்னு நாங்க வேண்டிக்கிறோங்க.
அவர்தான் நிறைய உதவி செஞ்சுகிட்டு இருக்காரு, அவரே சொன்னாதான் உத்தமமா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
சரி சரி, வேற யாருக்கும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பம் இருக்கா? ஐயா இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வரலாம். ஐயா அதுக்கு முன்னாடி நன்றியுரை ஜெயராஜ் ஐயா அவர்கள்.
மகிழ்ச்சியா இருக்கு, சொல்லுங்க
ஐயா. நன்றியா, ரொம்ப நன்றி. அருட்பெரும் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் வள்ளல் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா சார்பாகவும், நம்முடைய ஆன்மநேய சகோதர சகோதரிகளின் சார்பாகவும், தொலைபேசி மூலமாகவும் மற்றும் முகநூல் நேரலை மூலமாகவும், மேலும் நமது ஒளிப்பதிவுகளை கேட்டு பயன்பெறும் நண்பர்கள் சார்பாகவும் நாம் நன்றிகளை ஐயா தயவு திருப்பா தம்பையா அவர்களுக்கு நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தஞ்சாவூர் அருட்பெரும் தயவு திரு பா தம்பையா ஐயா அவர்கள் இந்த உலக உயிர்களுக்கு குறிப்பாக சன்மார்க்க உலகுக்கு ஜீவகாருண்யம் பணிகளையும் அருப்பெரும் ஜோதி டிரஸ்ட் மூலமாகவும், தன்னோடு தன்னலம் கருதாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் மூலமாகவும் செய்து வருகின்ற பணிக்கும் மற்றும் மருத்துவ பணிகளும் போற்றுதலுக்கு வணக்கத்திற்கும் உரியதாகும். குறிப்பாக தமிழ்நாட்டில் கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட அவதியுறும் மக்களுக்கு ஐயா அவர்களின் நேரடி பார்வையில் தன் நண்பர்கள் மூலமாகவும் நடந்து வரும் ஜீவகாரண்ய பணிகளை பல நாட்களாக இரவு பகலாக செய்து வருகின்றார்கள். நன்றி ஐயா. இந்த நேரத்திலும் எங்களுக்கு ஞான தாகத்தையும் அறிவிப்பசியை நீக்குவதற்கு ஜீவகாரண்ய பணியை செய்து தருவதில் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஐயா. ஐயா அவர்களை 2017 நவம்பர் மாதம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய உடனேயே நம்முடைய ஞாயிறு நிகழ்வில் உரையாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி ஐயா அவர்கள் நவம்பர் மாதம் வள்ளல் பெருமான் அருளிய பிண்ட அனுபவம் என்ற தலைப்பில் சிறந்த சொற்பொழிவை வழங்கினார்கள். தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம் 2017 வழங்கினார்கள். இந்த இரு சொற்பொழிவுகளை கேட்டு நம்மில் பலருக்கு ஐயா அவர்களின் சொற்பொழிவுகளை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று அவா தோன்றியது. இதை ஆமோதித்தும் வகையில் பல அன்பர்கள் தொலைபேசி மின்னஞ்சல் இணையதளம் மூலமாக தொடர்பு கொண்டார்கள். நாம் இதே கருத்தை ஐயா அவர்களிடம் கூறிய போது அதற்கு ஐயா அவர்கள் பல தலைப்புகளில் மாதம் மாதம் உரையாற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். ஐயா அவர்கள் ஒவ்வொரு தலைப்பை படித்து ஆராய்ந்து தான் கற்ற கல்வியையும் தான் உணர்ந்த அனுபவங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட பாடங்களையும் வள்ளல் பெருமானின் அருளால் அடைந்த ஞானத்தையும் நமக்காக பலச்சாராக எளிமையான வழியில் வழங்கினார்கள். ஐயா அவர்கள் பேசிய தலைப்புகள் வள்ளல் பெருமான் அருளிய பிண்ட அனுபவம் பகுதி 1-2 அண்டத்தில் பிண்ட அனுபவம், ஆசான் அவர்களின் உபகார சக்தி, அஞ்சும் களங்கா நிலையும் கற்கும் முறை கட்டும் அறிதலும், ஆன்மாவும் 7 திரைகளும், சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்றவை அருட்பெருஞ்சோதி, சிருஷ்டி தியானம், சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் புருஷார்த்தம், சுத்த சன்மார்க்க ஆகாரம், நவ நிலை மற்றும் திரையோதச நிலைகள், கடைசியாக பரசிவ நிலையும் குரு துரியமும். ஐயா அவர்களின் பேச்சுக்கள் அனைத்தும் நூலாக வருவதில் அவர்களுக்கு நாம் பணிவான வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் பேசுவதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அன்பர்களின் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினார்கள். நன்றி ஐயா. இவ்வளவு சீரிய பணியை சிறப்புடன் செய்த தயவு திரு தம்பையா அவர்களுக்கு நம்முடைய கோடான கோடி நன்றிகளை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா மற்றும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் தாங்களும் தங்கள் குடும்பங்களும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் எல்லா சுகங்களும் பெற்று மரணமிலா பெருவாழ்வு பெற்று அனைத்து மக்களுக்கும் ஜீவகாரியணிய பணிகளையும் மருத்துவ பணிகளையும் தொடர்ந்து செய்திட எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானை வேண்டுகின்றோம். நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறு சங்கற்பம். ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அவரோடு பணிபுரியும் அன்பர்களுக்கும் மகாமந்திரம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நோய் நீங்க உடற்பிடி அனைத்தையும் உயிர்த்திணி அனைத்தையும் அடற்பர தவிர்த்த அருட்சிவ மருந்தே. முதுமை நீங்க என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே. தீமைகள் தொடராதிருக்க எங்குள் தீமையும் எனை தொடரா வகை கங்கும் பகலும் மெய்காவல் செய் துணையே. ஆபத்துயரம் தவிர்த்து உலகு உறும் எலா ஆபத்தும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி. பொருள் சேர இருநிதி எழுநிதி இயல் நவநிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே. தியானம் சிந்திக்க உருள் சகடு ஆகிய உளம் சலியா வகை அருள் வழி நிறுத்திய அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. நன்றி, நன்றி,
நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, நீங்க இந்த கஜா புயல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி பண்றீங்க. அதை பற்றி நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. அதே மாதிரி வேற எதுவும் அதுக்கு உங்களுக்கு எதுவும் உதவி என்ன தேவை அப்படிங்கறத நம்ம அன்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
மிக்க மகிழ்ச்சி ஐயா. எதுவும் அதுக்கு பொருள் கொடுக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, நான் வந்து FCRA சொல்றதுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதை பெற்றிருந்தாதான் இந்த தொகையை நேரடியாக நீங்க வந்து டாலர் மூலமா அனுப்ப முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இந்தியாவில் உங்க அக்கௌண்ட் சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மூலமா எங்க நாங்க கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சா நேரம் அருட்பெருஞ்சி ஜோதி ட்ரஸ்டுக்கே வந்துடும். அது சம்பந்தமா இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் நான் இவருக்கு பிரசன்னாவுக்கு அனுப்புறேன். அப்படி நீங்க எங்களுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளையினுடைய கஜா புயல் நிவாரணத்துக்கு தொகை கொடுக்கணும்னா இந்திய பணமா இந்திய அக்கௌண்ட்ல தான் நான் வாங்கிக்க முடியும். நான் வந்து அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட்ல போய் இன்னும் நான் வந்து பதிவு பண்ணல. நான் இந்த தைப்பூசத்துக்குள்ளார நான் போய் வாங்கறதுக்கு முயற்சி பண்றேன். இருந்தாலும் நீங்க அப்படி கொடுக்கணும்னு நினைச்சா உங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் மூலமா எங்களுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வந்து நான் இந்த கஜா புயல் ஆரம்பிச்ச மறுநாள்ல இருந்து தினமும் 100,000 லிட்டர் தண்ணி நம்ம இந்த இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எல்லார் வீட்லயும் தான் கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. எல்லார் வீட்லயும் தண்ணி எல்லாம் போயிடுச்சு, சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு. யாரெல்லாம் வந்து அப்படி கஷ்டப்பட்டாங்களோ, வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், பரம ஏழைகள், எல்லாருமே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. வசதி உள்ளவர்கள் கூட ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க. கை நீட்டி வாங்குறதுக்கு நடுங்கினவங்க கூட வாங்கி சாப்பிட வேண்டிய நிலை வந்தது. பக்கத்தில் இருக்க மரம் விழுந்துருச்சு, வீட்டு மேல மரம் விழுந்துருச்சு, எல்லா எலக்ட்ரிக்கல் போஸ்டும் கீழே விழுந்துருச்சு, ரோடெல்லாம் மரங்கள், போக்குவரத்து இல்லை, இருட்டு, வீடு வந்து கூரை வீடெல்லாம் தூக்கி ஒரு ஒரு 40-50 அடி தள்ளி போட்டு போயிடுச்சு. அப்படி எத்தனையோ வீடுகள், எத்தனையோ வசதி உள்ளவர்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நடுங்கினாங்க. ஆனா இந்த மக்களுக்கு இப்படி எல்லாம் வரப்போகுதுன்னு ரெட் அலர்ட் கொடுத்தும் கூட இந்த மக்கள் புயல் வரப்போகுதுங்கிற ஒரு உணர்வும் அறிவும் இல்லாத ஏழை மக்கள் வந்து கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க தமிழ்நாட்டில். இவ்வளவு சொல்லியும் ஒரு ரெட் அலர்ட் வரப்போகுதுன்னு சொல்லியும் யாருமே அதை வந்து பொருட்படுத்தல. அந்த புயல் வர்ற அன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் 3 மணிக்கு லேசா தூரல் தூரிச்சு, அப்ப கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க புயல் வரப்போறதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. டிவிய தொடர்ந்தா புயல் வருது, டிவிய மூணுனா புயல் எல்லாம் போயிடுச்சு, அப்படி எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வானியல் அறிவிப்பு வரும்போது அது எல்லாத்தையும் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாம். காலையில அதிகாலையில காத்து அடிச்சது பாருங்க, அந்த மரத்தை சாக்கிலிங்க, அந்த மரத்தை அப்படி ஒரு சொல்லட்டு சொல்லட்டி புடுங்கி தூக்கி எறிஞ்சு போயிடுச்சு காத்து. 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து வந்து அடிச்சுது, வீடெல்லாம் பறக்குது. நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம், எங்க வீட்டுல கூட மரங்கள் எல்லாம் புடிங்கிட்டு போச்சு. ஆனா நான் அசரவே இல்லைங்க, ஜெனரேட்டர் ஆன் பண்ணி அந்த நாள்ல இருந்து அது புயல் அடிச்சு ஓஞ்சி ஒரு மணி நேரத்துல என்னுடைய சேவையை நான் தொடங்கினேன். தண்ணி கொடுத்தேன், முதல்ல தண்ணி குடிக்க தண்ணி இல்லைங்க, எல்லாமே கிணறுனோன்னா மேலாக ஒரு 100 அடியில வந்து வாளி விட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் போர்வெல் 300 அடி 400 அடி போட்டா எங்க தண்ணி எடுக்கிறது, கரண்ட் இல்லையே. தண்ணி இல்லாம இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, டாய்லெட் போக முடியல, பெண்களுக்கு வந்து ஒரு எந்த விதமான வசதியும் கிடைக்கல, வீடெல்லாம் தூக்கி போட்டு போயிடுச்சு. கிராமத்துல உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பட்ட கஷ்டம் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள். அப்படி சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, மாத்திக்கிறதுக்கு துணி இல்ல, வந்து இப்படி எல்லாமே சொல்ல முடியாத சில வசதி, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெண்களுக்கு ஏற்பட்டது பாருங்க. அப்படி வெளியில போய் ஒரு வசதியா உட்கார முடியல, டாய்லெட் போறது கஷ்டம், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட போது ஏ நம்மளால முடிஞ்சது உணவு நீர் ரெண்டையும் கொண்டு போய் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு புடவைகள் கொடுத்தோம், ஆண்களுக்கு வேஷ்டி கொடுத்தோம். இடுப்புல தட்டுறதுக்கு மட்டும்தான் வேஷ்டி, பெண்களுக்கு புடவைகள். இப்படி இதெல்லாம் கொடுத்த உடனே நிறைய பழைய துணிகள் எல்லாம் இளவயது பெண்களுக்கு இலவசமா கொடுத்தோம். வந்து அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு சில வசதிகள் செய்து கொடுத்தோம். இப்படி எல்லாம் வந்து மருத்துவங்கள், மருத்துவ வசதி, தண்ணீர் வசதி, துணிகள், தீப்பெட்டிகள், மெழுகுவர்த்திகள், இப்படி நிறைய கொண்டு போய் கொடுக்கும்போது எத்தனையோ வசதி உள்ளவர்கள் கூட ஐயோ நமக்கு இப்படி ஒரு நிலை வந்துருச்சேன்னு கை நீட்டி வாங்கி கொண்டாங்க பாருங்க. அவங்க கண்ணீர்ல வந்து நம்மளை வாழ்த்துனாங்க. இதை போன்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு பொருள் உதவி தேவைதான். ஆனா எனக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட், நான் வந்து அதுக்குள்ள பர்மிஷன் வாங்கலையே, இந்தியாவில் கொடுத்தா நான் வாங்கிப்பேன். அக்கவுண்ட் நம்பர் வேணும்னா பிரசன்னாவுக்கு அமைச்சு வைக்கிறேன். அந்த அன்புங்கிறவங்க வந்து 5000 ரூபாய் வந்து நேரடியாக வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது என்னால முடிஞ்சது, இதுதான் நான் எதிர்பார்ப்போட வரல அப்படின்னுட்டு. இப்படி எத்தனையோ பேர்கள் வந்து இந்த இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளலாம். அப்படி இந்தியாவில் நீங்க இருந்து கொடுக்கறதுன்னா வந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அது அந்த பயன் வந்து இப்ப தக்க சமயத்துல செய்யக்கூடிய உதவி. அந்த மாதிரி அந்த உதவிகளை செய்யறதுக்கு நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி. இப்படி எனக்கு சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அந்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. கண்டிப்பா நம்ம அன்பர்கள் எல்லாரும் உதவி புரிவார்கள் கண்டிப்பா நம்புறோம். எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நீங்க நேரடியா இந்த உதவிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால அன்பர்கள் கண்டிப்பாவும் கமலாவாவும் செய்வாங்கிற நம்பிக்கையில இருக்கும். நீங்க எனக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் இல்லையா, நான் வந்து யாருக்கானும் யாருக்காவது அந்த டீடைல்ஸ் என்ன நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
கோபி பேசுறாங்க, தொண்டு வந்து கண்டிப்பா வந்து போற்றுதலுக்குரியது, வணக்கத்திற்கு உரியதுங்கய்யா. இது அருள் அருள் தொண்டு மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி தனியா சேவை பண்றதெல்லாம் வந்து உண்மையுமே நினைக்கும் போது நெஞ்சு நிகழ்த்துங்கய்யா.
ரொம்ப நன்றி.
நீங்க ஒரு தடவை வந்து நீங்க வந்து 1000 ரூபாய் படிக்கணும் திரும்ப திரும்ப கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது சின்ன வயசுல வந்து அப்பா எக்ஸாமுக்கு படிக்கும் போது சொல்லுவாருங்க, எக்ஸாமுக்கு எழுதும் போது கேள்வியை வந்து 4 தடவை படிச்சு நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் எழுதணும் அப்படின்னு வரு. நீங்க ஒரு தடவை சொல்லும் போது எனக்கு அதுதாங்க ஞாபகம் வரும். நீங்க வந்து குருஸ்தானத்துல மட்டும் இல்லாம ஒரு தந்தை ஸ்தானத்துல வந்து நீங்க வந்து இந்த விஷயம் எல்லாம் சொல்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நெஞ்சு வந்து நல்லா நிகழ்ச்சி வைக்கிறப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி.
ரொம்ப சந்தோஷம் எனக்கு, எனக்கு பயனுள்ள ஒரு நான் செயல்பாடு செய்திருக்கேங்கிற ஒரு நிறைவு இந்த உங்களுடைய உங்களுடைய கமெண்ட்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்குதுங்கய்யா. இது வந்து இட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் சோல். அதான் ஐயா, ரொம்ப நன்றி.
கண்டிப்பா திரும்ப திரும்ப கேக்குறோங்க. நன்றிங்க.
நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றிங்க.
நன்றி. வேற யாரும் யாரும் சொல்றீங்களா இல்ல நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாம்? சரி ஐயா, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். ஐயா, நீங்க பண்ற பணிகள் எல்லாம் மென்மேலும் வளரணும் அப்படின்னு பெருமான் கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்க பண்ற புத்தகம் நல்லபடியா வரணும், அதை நாங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஜீவகாருண்ய பணிகள் சிறந்து விளங்க இறைவனை வேண்டுகிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. இது வந்து நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நீங்க உங்க புத்தகம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா எங்களோட வந்து கலந்துகிட்டு எங்களுக்கான சொற்பொழிவுகளை மீண்டும் தரணும். அதுக்கான வேண்டுகோளை இப்பவே நாங்க எல்லாரும் முன்னாடியே வைக்கிறோம். கண்டிப்பா நீங்க வந்து பேசணும் ஐயா.
நன்றி,
மிக்க நன்றி. நிகழ்ச்சி நிறுத்தி பண்ணலாம் ஐயா. இப்போ இன்னைக்கு வந்து நீங்களே வந்து நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிருங்க. நீங்களே வந்து ஜோதி பாடல் பாடி முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுடைய கம்பீரமான அந்த குரல்ல அந்த கண்ணீர்னு வர அந்த ஒளியில வந்து அந்த நீங்க பேசுறது வந்து இந்த ஓதுவார்கள் தான் அந்த மாதிரி பாடுவாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து அந்த அளவுக்கு ஒரு அருமையான குரல்ல நீங்க பாடுறீங்க. நாங்க அதை மிஸ் பண்ணுவோம். அது திரும்பவும் தற்காலிகம். ஸோ அதனால நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணி கொடுங்க. எங்களுக்காக ஜோதி பாடலை பாடி மற்ற மகாமந்திரங்களை எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணி கொடுக்கணும். நிறைவு பண்றதுல பாதித்த மக்களுக்காகவும் சரி, மற்ற எல்லா உயிர்கள், இந்த உலகில் உள்ள எல்லா துன்பப்படுகின்ற எல்லா உயிர்களுக்கும், இல்ல மற்ற உயிர்கள் எல்லாருக்கும் வந்து சேர்த்து ஒரு பிரார்த்தனையும் பண்ணிட்டு நீங்க முடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யமா வந்து விண்ணப்பம் வாசிச்சிட்டோம். விண்ணப்பம் வாசிச்சு முடிச்சோன்னா நீங்க
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, சத்திய சிறு விண்ணப்பம், எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி, அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, திருவருட் பிரகாச வள்ளலா திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சற்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது சகோதரி அவர்கள் ஏம்மா நீங்க எதுவும் இப்ப சொல்லணுமா? நீங்க எது இந்த
ஐயா நீங்களே
எது சொல்லுங்களே. சரிம்மா, வந்து இந்த கஜா புயல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடைய புயலாக நாகப்பட்டினத்துல பக்கத்துல வேதாரண்யத்துல நுழைஞ்சு திண்டுக்கல் கொடைக்கானல் வழியா இதுக்கு போயிடுச்சு, அரபிக்கடலுக்கு போயிடுச்சு. ரொம்ப ஆற்றலுடைய ஒரு புயல். அதை பற்றிய உணர்வே தெரியாம இந்த மக்கள் வந்து அறியாமைன்னு கூட சொல்லலாம். அறியாமையில கற்றோர்கள் கூட அறியாமையில இருந்தாங்க. அது வந்து ஒரு கோர தாண்டவம் ஆடிட்டு போயிடுச்சு. கிராமத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் சாச்சி வந்து ரோடெல்லாம் வந்து மறிச்சு வீடெல்லாம் தூக்கி போட்டுட்டு எத்தனையோ அழிவை ஏற்படுத்திட்டு போயிருச்சு. அந்த எத்தனையோ மக்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். இது வந்து வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் இயற்கை சீற்றங்களால் கூட துன்பம் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லுவார். இது ஏதோ ஒரு வகையில அந்த துன்பம் அனுபவிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் வீடு இழந்திருக்காங்க, கண்ணீர் வந்து சொல்ல முடியாத கண்ணீர். சம்பாதிச்ச பொருள் எல்லாம் ஒரு நாள்ல வந்து அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிடுச்சு, பரட்டி போயிடுச்சு. கோர தாண்டவம்ங்கிறத வந்து நம்மள நேரில் பார்த்தோம். அந்த கோர தாண்டவத்துக்குள்ள நம்ம இருந்தோம். எப்படியோ வந்து வந்து நம்மளெல்லாம் வந்து அந்த அந்த துன்பம் வந்து வந்து ஓரளவுக்கு காப்பாத்திச்சு. இன்னும் பல பேரை வந்து சுத்தமா தொடச்சிட்டு போயிடுச்சு. அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வந்து பெருமான், நம்முடைய வள்ளல் பெருமான் மீண்டும் சமநிலைப்படுத்துவாரு. அந்த துன்பத்துக்கு நிகரான இன்பத்தை கொடுத்து சமநிலைப்படுத்துவாரு. சமநிலைப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு நாம எல்லாம் வேண்டிக்கிறோம். ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர், ஐயன் அருள் வருகின்ற தருணம் இது கண்டீர், ஐயமில்லை ஐயமில்லை ஐயனடியானை, மெய்யன் ஏனையாட்கொண்ட வித்தகன் சிற்றபையில் விளங்குகின்ற சித்தன், மெய்யன் ஏனையாட்கொண்ட வித்தகன் சிற்றபையில் விளங்குகின்ற சித்தன், ஏலாம் வல்ல ஒரு விமலன் துய்யன் அருட்பெரும் ஜோதி துரிய நடநாதன் சுக அமுதன், என்னுடைய துரை அமர்ந்து இங்கிருக்க வையமிசை திருக்கோயில் அலங்கரி மின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே. இந்த உள்ளம் என்கின்ற பெருங்கோயிலை நாம் தூய்மை செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கத்தினாலும் நல்ல பண்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த உள்ளம் அலங்கரிக்கப்படுகிறது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்கின்ற மிக உயர்ந்த நெறிகளினால் இந்த உள்ளம் தூய்மை அடைகிறது. யார் ஒருவர் இடைவிடாது வள்ளல் பெருமானிடத்திலே அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் வள்ளல் பெருமான் குடிகொள்கின்றார்கள். தான் அடைந்த பலத்தை நமக்கு தருவதற்கு அவர்கள் எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இரு கரங்களை நீட்டி கொடுப்பதற்கு நம் குருநாதர் விரும்புகின்றார்கள். அந்த வகையிலே யாரெல்லாம் உள்ளத்தை கோயிலாக்கி வள்ளல் பெருமானை சிந்தை செய்து வழிபடுகிறார்களோ அந்த இடத்தில் அருட்பெருஞ்சோதி இறைவன் இரண்டரக் கலந்திருப்பான். என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அவர் இருக்கிற இடத்துல அருட்பெருஞ்சோதி இறைவன் குடிகொள்வதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால சத்திய அறிவிப்புங்கிற ஒரு தலைப்புல முதல் பாடலையும் கடைசி பாடல்ல இரண்டு வரியையும் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டேன். எல்லாம் அல்ல இறைவன் வருகின்ற தருணம் இது. நாம விரும்பி கூப்பிடுவோம், நம்மளுடைய லட்சியத்தை சொல்லுவோம், நம்மளை வந்து கைவிட மாட்டாரு. அவரு துரிய நடநாதன் அருட்பெருஞ்சோதி இறைவன் தூய்மை உடையவன் சுகமுதன். நம்முடைய உள்ளத்தில் விரும்பி வந்து அமர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான். அவனை வழிபடுவோம், நம் சத்குருவை வழிபடுவோம், எண்ணிய யாவும் பெறுவோம் என்று இத்தருணத்தில் நான் உங்களிடத்திலே நான் வழிபாடு செய்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் இதே நிலையில் உங்களுடைய உள்ளத்தை சபை எனது உளமென தான மருந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்பார். சபை என்னுடைய உள்ளம், நம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் சபையாக இருக்கட்டும், தூய்மை அடையட்டும். ஒரு நல்ல லட்சியத்தை வைப்போம். எம்பெருமானே, நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும். சர்க்குரு ராமலிங்க வள்ளலே, நீ பெற்ற பெரும் பலத்தை நான் பெற வேண்டும். தாங்கள் பெற்ற பெரும் தவத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் பெற்ற வழிமுறைகளை எல்லாம் எங்களுக்கு தந்திடல் வேண்டும். எங்களை அருள் நெறியில் செலுத்துதல் வேண்டும் என்று விண்ணப்பித்து விண்ணப்பித்து திருவடிகளை பற்றி கொண்டு நம்முடைய முகத்தை அவரது திருவடியில் பதித்து விடுவோம். அவருடைய திருவடிகளை நம் தலைமீது தாங்கிக் கொள்வோம். நிச்சயமாக நம் லட்சியம் நிறைவேறும். அந்த நோக்கத்தோடு இப்பொழுது வழிபாடு செய்கிறோம். எம்பெருமானே, என் உடம்பில் சுயம் ஜோதியாக விளங்குகின்றாய். என்னுடைய நவநிலையில் அவரத்தையும் பரத்தையும் காட்டுகிறாய். அவரநிலையும் பரநிலையும் காட்டுகின்றாய். என் வடிவத்தை அருள்மயமாக மாற்றுகின்றாய். அருளையும் கடந்து போய் சிவநிலை தருகின்றாய். சுயஞ்சோதியாக சுயம் பரம் அருள் சிவம் என்கின்ற நான்கு நிலைகளை காட்டி இதுதான் பரசிவநிலை என்று எனக்கு உணர்த்துகின்றாய். எம்பெருமானே, உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்றேன். குருநாதா, உமது திருவடிகளை வணங்குகின்றேன். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றி, நன்றிங்க ஐயா.
நன்றி ஐயா.
வாழி என கூட்டப்பட்ட கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வயமும் வானமும் மற்றமும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வல்லன் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா, திரு சிற்றம்பலம். நன்றி அனைவருக்கும், நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
நன்றி அம்மா. நன்றி அம்மையா.
ரொம்ப நன்றிங்க ஐயா.
மீண்டும் சந்திப்போம்.
நன்றி, கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி ஐயா.